శాంతరాయతిమిరోపశాంతయే శాంతభావనమచింత్య వైభవం తం నరం వపుషి కుంజరం ముఖే మన్మహే కిమపి తుందిలం మహా. గురుర్బ్రహ్మా గురుర్విష్ణు గురుర్దేవో మహేశ్వర గురుస్సాక్షాత్ పరం బ్రహ్మ తస్మై శ్రీగురవే నమః. ఈశ్వరో గురురాత్మేతి మూర్తిభేద విభాగినే వ్యోమవద్వ్యాప్తదేహాయ దక్షిణామూర్తయే నమః. యస్యాంతన్నాదిమధ్యం నహి కరచరణం నామగోత్రం న సూత్రం నో జాతిర్నైవ వర్ణాన భవతి పురుషో నానపుంసం నచ స్త్రీ నాకారం నైవకారం నహి జనిమరణం నాస్తి పుణ్యం న పాపం తత్వం నో తత్వమేకం సహజ సమరసం సద్గురుం తం నమామి. సదాశివసమారంభాం శంకరాచార్యమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం. మౌనవ్యాఖ్యా ప్రకటిత పరబ్రహ్మతత్వం యువానం వర్షిష్ఠాంతే వసతృషిగణైరావృతం బ్రహ్మనిష్టైః ఆచార్యేంద్రం కరకళితచిన్ముద్రమానందమూర్తిం స్వాత్మారామం ముదితవదనం దక్షిణామూర్తిమీడే. వేదాంతార్థ విభాసకాయేతయే శాంతాయ సన్యాసిని నానావాదినగేంద్రసంగభవయే యోగీంద్రవంద్యాయ చ మోహద్వాంతదివాకరాయ భగవత్పాదాభితాం బిభ్రదే తస్మై భాష్యకృతే నమోస్తు సతతం పూర్ణాయ బోధాత్మని. అపార సచ్చిత్ సుఖవారి రాశే యస్యోర్మి మాత్రం భువనం సమస్తం గుహాహిదం తం రమణం గభీరం చింతావిహీనం హృది చింతయామి. దేహం మృణ్మయవజ్జడాత్మకమహం బుద్ధిర్న తస్యాస్తితో నాహం తత్తదభావసుప్తిసమయే సిద్ధాత్మసద్భావతః కోహం భావయుతః కుతో వరధియా దృష్ట్వాత్మనిష్ఠాత్మనాం. సోహం స్ఫూర్తితయా అరుణాచలశివః పూర్ణో విభాతి స్వయం. కరుణాపూర్ణసుధబ్ధే కబళితఘనవిశ్వరూప కిరణావల్యా అరుణాచల పరమాత్మన్ అరుణోభవ. చిత్తకంజసువికాసాయ త్వయ్యరుణాచలసర్వం భూత్వా స్థిత్వా ప్రలీనమేతచ్చిత్రం. హృద్యహమిత్యాత్మతయా నృత్యసి భోః తే వదంతి హృదయం నామ. అహమితి కుత ఆయాదీత్యన్విష్యాంతః ప్రవిష్టయాత్యమలధియాం అవగమ్య స్వం రూపం శామ్యత్యరుణాచలత్వై నదీవాబ్ధౌ. త్యక్త్వా విషయం బాహ్యం రుద్ధప్రాణేన రుద్ధమనసాంతస్త్వాం ధ్యాయన్ పశ్యతి యోగీ దీధితిం అరుణాచలత్వై మహీయం తే. త్వయ్యర్పితమనసా త్వాం పశ్యన్ సర్వం తవాకృతితయాం సతతం భజతే అనన్యప్రీత్యా సజయత్యరుణాచలత్వై సుఖే మగ్నః. హృదయకుహరమధ్యే కేవలం బ్రహ్మమాత్రం హ్యహమహమితి సాక్షాత్ ఆత్మరూపేణ భాతి. హృది విషమనసా స్వం చిన్వతామజ్జతావం పవనచలనరోధాదాత్మనిష్ఠో భవత్వం. యస్మాజ్జాతం జగత్సర్వం యస్మిన్నేవ ప్రలీయతే ఏనేదం ధార్యతే చైవ తస్మై జ్ఞానాత్మనే నమః. ప్రజ్ఞానాంశుప్రదానైః స్థిరచరణికరవ్యాపిభిః വ്യാപ്യലോകാന് ഭുക്ത്വാ ഭോഗാൻ സ്ഥവിഷ്ടാൻ പുനരപി ധിഷണോദ്ഭാസിതാൻ കാമജന്യാൻ പീത്വാ സർവാൻ വിശേഷാൻ സ്വപിതി മധുരഭുങ്മായയാ ഭോജയന്നഹം മായാസംഖ്യാതുരീയം പരം അമൃതം അജം ബ്രഹ്മയത്തന്നതോസ്മി അരുണാചലശിരോദ്ഭൂതസമ്പ്രദായ പ്രവർത്തകം കരുണാർണവമീഡേതം രമണാഖ്യമഹം മഹഃ. இருள் போன் மண்டும் அறியாமை விட்டு அறிவின்றாம். அறிவு விட்டு அவ் அறியாமை என்றாகும். அந்த அறிவும் அறியாமையும் ஆர்க்கு என்று அம்முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவாம். ஒன்பதாவது பாட்டில் கலிவெண்பாவில் இருள் போன் மண்டும் அப்படின்னு நிற்கும். அது பத்தாவது பாட்டில் சேர்த்துக்கிறோம். இருள் போன் மண்டும் அறியாமை விட்டு அறிவின்றாம். இருட்டு போல காடமா விஷய வாசனைகளை வகிச்சுன்னு இருக்கிற அஜானம், அந்த அஜானத்துக்கு தான் லயம் அப்படின்னு சொல்றது. மனசுல எண்ண அலைகள் உதிக்கிறதே விக்ஷேபம். எண்ண அலைகள் உதிக்காம இருக்கிறதை லயம் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு இடத்துலையும் மனசு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்கணும். நிறைய எண்ணங்கள் தாட்ஸ் வருது, அதுக்கு விக்ஷேபம்னு பேர். சரி, தாட்ஸ் வரலை அப்போ என்ன? லயம். ஆத்மஜானம் தெளிவாக உண்டாகிறவரை மனம் அடங்கி இருந்தாலும் மனம் பிரவர்த்தி பண்ணினாலும் மனம் இருக்கு. எண்ண அலைகள் இல்லாம இருக்கிற ஸ்டேட்டை பகவான் வந்து ஆவரணம்ங்கிறதை இருள் போல் மண்டும் அப்படின்னு சொல்லிது. அதே தான் அறியாமை அப்படின்னு சொல்றது. எதுவும் தெரியாமல் இருக்கிற, தூக்கத்தில் தெரியலை, ஜாகிரத்திலையும் சில சமயம் நமக்கு எண்ண அலைகள் ஒன்றும் பெருசாக இல்லை, டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, ஆனால் அதனால் ஞானமும் இல்லை. எண்ண அலைகளும் இல்லாமல் எண்ண அலை அற்ற லயமும் இல்லாமல் கேவலமான சின்மாத்திரமான உணர்வு மாத்திரமான ஸ்வரூபத்தை ஞானம் அப்படின்னு சொல்றது. சத்தர்ஷன என்ன ஸ்லோகம் அது? நித்ரா ந வித்யா போத்தாரம் ஆத்மானம் அஜானதோயோ போதஸ்ஸ கிம் ஸ்யாத் பரமார்த்த போதஹ போதஸ்ய போத்யஸ்ய ச சம்ஸ்ரயம் ஸ்வம் விஜானதஹ தத்விதயம் வினஷ்யேத். நித்ரா ந வித்யா, கிரகணம் ந வித்யா, கிருண்ணாதி கிஞ்சின்ன யதார்த்த போதே நித்ரா பதார்த்த கிரகணேதரா சாத் சிதேவ வித்யா விலசந்தி அசூன்யா. ரொம்ப அழகா இருக்கு. அறியாமை விட்டு அறிவின்றாம். அதுக்கு அந்த 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 ஸ்லோகத்துக்கு முதல் பாட்டு வித்யா கதம் பாதி நச்சேத் அவித்யா. வித்யாம் வினா கிம் பிரவிபாதி அவித்யா, துவயம் ச கசியேதி விசாரிய மூலஸ்வரூபனிஷ்டா பரமார்த்த வித்யா. இந்த ஸ்லோகம் தான் நேற்றுக்கு பார்த்தோம். நம்ம உலகத்தில் சொல்ற அறிவும் அறியாமை இல்லாமல் எப்படி பிரகாசமாகும்? ஏன்னா மைண்ட் இருக்கிற வரை ஐதர் யூ நோ யூ ரெஜிஸ்டர் ஆர் யூ டு நாட் ரெஜிஸ்டர். ரெண்டு இடத்துலையும் மைண்டு வந்து இருக்கு. மைண்டு சேம் தான், லயம் விக்ஷேபம். இது ரெண்டுக்கும் ஆதாரமாக இருப்பிடமாக இருக்கிற உணர்வு துவயம் ச கசியேதி. இந்த அறிவும் அறியாமையும் யாருக்கு? யாரு அறிஞ்சவன், யாரு அறியாதவன் அப்படின்னு தன்னை விசாரம் பண்ணி ஸ்வரூபனிஷ்டா பரமார்த்த வித்யா, தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதல், தன் நிலைமையில நிக்கல், தான் யாரு அப்படின்னு தெரிஞ்சு ஞானம் அஜானம்ங்கிறதை தாண்டி ஞானஸ்வரூபத்தில் நிற்கல், அந்த நிறுத்தல் தான் உண்மையான ஞானம் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு அடுத்த பாட்டு பாருங்க. அறிப்பு அறிவுறும் தன்னை அறியாது அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவோம். அறிவையற்காதார தன்னை அறி அறிவறியாமை அருமே. அறிப அறிவுறும் தன்னை அறியாது, வெளியிலேந்து தெரியக்கூடிய விஷயங்கள், நேயங்களான விஷயங்கள், அதையெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய தன்னை. எல்லா அறிவும் எப்படி ஏற்படுறது? சூரியன் சந்திரன் ஆகாசம் பூமி என்னெல்லாம் தான் இருக்கட்டும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவன் ஒருத்தன் இருக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிறவன் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு தெரியாம அறிவுறும் தன்னை அறியாது அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவோ. சிம்பிளா சொன்னா பிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் இக்னரன்ஸே தவிர தெரிஞ்சுக்காம இருக்கிறது அவ்வளவு இக்னரன்ஸ் இல்லை. ஆத்மாவை தெரிஞ்சுக்கவும் வேணும், பிற விஷயங்களை மறக்கவும் வேணும், அப்பதான் சாந்தி வரும். ஆத்மாவை தெரிஞ்சுண்டு பிற விஷயங்களும் இருக்குங்கிற பிரதிபத்தி இவனுக்கு இருக்கிறவரை பூர்ணமா இவனால அடங்க முடியாது. பிற விஷயங்களை பத்தி இருக்கிற அறிவுக்கு பேரு தான் அஞ்ஞானம் அப்படிங்கிறது. தனக்கு அயல் ஒன்றும் அறியார் அப்படின்னு பகவான் ஞானிகளை பத்தி சொல்றார். பிறர் இருக்காங்கிற ஒரு 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 கான்சியஸாவே இல்லாத நிலை. பாகவதத்துல உத்தவருக்கு எல்லாம் உபதேசம் பண்ணி கிருஷ்ணன் லாஸ்ட்ல ஒரு டீச்சிங் கொடுக்கிறார். அந்த உபதேசம் வந்து அந்த டீச்சிங் வந்து ரொம்ப சிம்பிள், ஆனால் ப்ராக்டிக்கலி வர்றதுதான் ரொம்ப கஷ்டம். எல்லாம் வேதாந்தம் எல்லாம் தெரிஞ்சுட்டாலும் ரொம்ப கஷ்டம். என்ன லாஸ்ட்ல கொடுக்குற உபதேசம்னா, பரஸ்வபாவ கர்மாணி ந பிரசம்சேத்து ந கர்ஹயேத்து. விஸ்வம் ஏகாத்மகம் பஷ்யன் பிரகிருத்தியா புருஷேனச்ச. நீ வாயை திறந்து பேச ஆரம்பிச்சேன்னா பிரத்தியாருடைய ஸ்வபாவத்தை பற்றியோ அவனோட கர்மா அவன் என்னென்ன லோகத்தில் பண்ணுறான்ங்கிற ஆக்ஷன்ஸை பற்றியோ ஸ்துதியும் பண்ணாதே நிந்தையும் பண்ணாதே. பேச்சே அடைஞ்சு போயிடும் நமக்கு. என்ன பேசணும்னா, ஐதர் யூ ஹாவ் டு ப்ரைஸ் ஆர் யூ ஹாவ் டு இன்சல்ட், ஏதோ ஒன்று வரும். ந பிரசம்சேத்து ந கர்ஹயேத். ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா நீ படித்த வேதாந்தத்துக்கெல்லாம் விருத்தமான ஒரு அறிவை கொண்டு வராமல் ரெண்டு ஒன்றால் பண்ண முடியாது. விஸ்வம் ஏகாத்மகம் பஷ்யன், பிரகிருத்தியா புருஷேனச்ச, இந்த விஸ்வத்தை பூரா ஏக்கவும் அத்வயவுமான ஒரே ஒரு ஆத்மஸ்வரூபம்தான் இந்த பிரபஞ்ச ரூபத்தில் தெரியறது அப்படிங்கிற ஞானத்தை தெரிந்த பிறகு, ரெண்டாவது ஒரு பொருள் இருக்குங்கிற ஒரு பிரமையை பேசிக்காக வச்சுட்டு தான் நீ பேச ஆரம்பிக்கிறது. அவள் ரொம்ப நல்லவா இல்லைன்னா அவள் கெட்டவா, அவள் கேரக்டர் நல்லா இல்லை இல்லை, அவள் பண்ணுற வேலை நல்லா இருக்கு, இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கக்கூடாது, ஏதோ ஒன்று பேசாமல் நம்மளால் இருக்க முடியாது இல்லையா. பிரம்மனிஷ்டை, பகவானோட பிரம்மனிஷ்டை அதில் தான் தெரிஞ்சது. பேப்பர்லாம் கூட பகவான் படிக்கும். செகண்ட் வேர்ல்டு வார்லாம் நடக்கிறத பகவான் நியூஸ் பேப்பர்லாம் ரெகுலராக பார்க்குமா. பகவான் என்ன பேப்பரை படிக்கிறது என்ன ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நம்ம வீடியோ பார்த்தோம்னா அந்த பேப்பரை அப்படி படிக்கிறது, ரெண்டு மினிட்ல இப்படி படிக்கிறது, அப்படி படிக்கிறது, இப்படி படிக்கிறது, அப்படி திருப்பி இப்படி திருப்பி, அப்புறம் அதை ஃபோல்டு பண்ணி அப்படி வச்சுன்னுட்டு அப்படியே உட்காந்துடும். பேப்பர்லாம் படித்து எல்லாம் பார்க்கறது டீட்டெயிலாக. ஆனால் எப்போவாவது ஒரு கமெண்ட்டோ இந்த பேப்பரில் இருக்கிற விஷயத்தை பற்றி, இல்லை யுத்தம் தான் நடக்கிறது, பெரிய வார் நடக்கிறது, அந்த வாரை பற்றி ஏதாவது ஒரு பேசுறதோ, ஏதாவது ஒரு பட்சத்தை சார்ந்து பேசுறதோ இருக்கவே இருக்காதான். தேவராஜ முதலியார் ஒரு இடத்துக்க பகவான்கிட்ட கேட்குறார், பகவானையும் எப்படி இப்படி இருக்க முடியறது, இவ்வளவு பெரிய யுத்தம் நடக்கிறது, இவ்வளவு பேர் சாகரா. பகவான் இவ்வளவும் சொல்லி பகவான் கேட்கறது எங்க போய் யுத்தம் நடக்கிறது அப்படின்னு. உன் மனசுல தானே நடக்கிறது, இங்க யுத்தம் இருக்கானா? சரி பிராக்டிக்கலி நம்ம என்ன சொல்லுவோம், பிராக்டிக்கலா பார்க்க வேண்டாமா? சரி பிராக்டிக்கலானா நீ போய் யுத்தத்துல போய் ஏதாவது பண்ணு. ப்ராக்டிக்கலாக பார்க்கறதுனாக்கா நீ போய் யுத்தத்தில் போய் கலந்துன்னு ஏதாவது பண்ணு. அப்படியும் இல்லைன்னா உன்னால் என்ன பண்ண முடியும்? ஞானத்தை விட ப்ராக்டிக்கலாக ஒன்றும் கிடையாது. எதுலேயும் மனசை போடாமல் தான் நிம்மதியாக இருந்தால் அட்லீஸ்ட் அந்த சென்டர்லேருந்தாவது லோகத்தில் சாந்தி வந்தது அப்படின்னு கணக்கு பண்ணிக்கலாம். அந்த ஒரு சென்டராவது லோகத்தில் சாந்தியை வெளியில் விடுறது, இல்லைன்னா யுத்தத்தை பற்றி நினைக்கிறத நமக்குள்ளேயும் ஒரு யுத்தம் ஃபார்ம் ஆகிறது இல்லையா? யாருக்கிட்டையோ வெறுப்பு, யாருக்கிட்டையோ அட்டாச்மெண்ட், துவேஷம் எல்லாம் உள்ள வர்றதே. அதனால பிறர் இருக்காங்கிற பாவம் இல்லாமல் ஏகாத்மகம் ஒரே ஆத்மைவேதம் சர்வம், ரெண்டாவது ஒரு பொருள் இல்லை அப்படின்னு இரு. பிரகிருதி புருஷங்கிற பேதம் கூட இல்லாமல் இரு. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், யாரு பிரசம்சையோ நிந்தையோ பண்றாளோ அவன் ரொம்ப வேகம் இந்த ஞானத்திலேருந்து நழுவி போயிடுவன். எஃப் பிரசம்சதி நிந்ததே ச ஆஷு பிரஷ்யதே ஸ்வார்த்தாது அசதி அபினிவேஷதா. ஏன்னா இல்லாத ஒரு பொருளை அவன் கற்பனை பண்றான். இருக்கிறது ஒரே ஒரு வஸ்துதான், அந்த வஸ்துவை விட்டு அந்நியமான ஒரு பொருளை ஒத்துண்டு துவைதத்தை ஒத்துக்காம நல்லது கெட்டது சொல்லவே முடியாது. அப்போ இங்கே திருப்பி வருவோம். அயலை அறிவது அஞ்ஞானம். அறிவுங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம். ஸ்வயமேவ தன்னை பிரகாசப்படுத்திண்டு இருக்கிற நித்தியபோதஸ்வரூபா, எப்பொழுதும் அகம் 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 அப்படிங்கிற அனுபவ ரூபமா நமக்கு சித்தமா இருக்கிறதுக்கு பேர் தான் அறிவு. அந்த அறிவு மட்டும் ஒரு காலத்திலையும் நம்மளை விட்டு போகாம இருக்கு. பிரகிருதி விகிருதி பின்னகம் சுத்த போதஸ்வபாவகம் சத் அசத் இதம் அசேஷம் பாசயன் நிர்விசேஷம் விலசதி பரமாத்மா ஜாக்ரதாதிஷ்வவஸ்தாசு அஹம் அஹம் இதி சாக்ஷாத் சாட்சி ரூபேண புத்தே. விவேக சூடாமணி, பிரகிருதி விகிருதி பின்னகம், பிரகிருதினக அஜானம் ஆவரணம், விகிருதினக விக்ஷேபம், இது ரெண்டுலேருந்தும் அந்நியமாக சுத்த போதஸ்வபாவகம், சுத்த போதஸ்வபாவகான பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோமே அந்த வார்த்தை, இதோட டிரான்ஸ்லேஷன் தான் சுத்த போதஸ்வபாவகம். அது ஏன் சுத்தம்னு சொல்கிறோம்னா, அதில் அதை தவிர அந்நியமாக ஒன்றும் இல்லை. நான் நான் நான்கிற அந்த உணர்வில் ரெண்டு இல்லை இல்லையா. நம்ம இருட்டு ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து இருந்து நம்மளே கவனிக்கணும், இருக்கேன்னு தெரியறதே, ஸ்வயம் தெரியறதே, எனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு தெரியறதே. அந்த அறிவு எங்கிருந்து வருது, இந்த அறிவோட ஸ்வபாவம் என்ன, சுத்த போத ஸ்வபாவா அப்படின்னா அதை தெரிவிக்க வேற எதுவும் வேண்டாம், தானே தன்னை அகம் அகம் அகம்னு பிரகாசப்படுத்திக்கிறது. சத அசதிதம் அசேஷம் பாச என்ன, இந்த லோகத்துல நல்லது கெட்டது எல்லாத்தையும் அதுதான் பிரகாசப்படுத்துறது. சுஷுப்தியில எனக்கு ஒன்றும் தெரியலை, சௌக்கியமா சுகமா இருந்தேன்னு சொல்றோமே, அது எப்படி தெரிஞ்சது? முதல்ல ரிஷிகள் இப்படி ஒரு கேள்வி கேட்கறதே நமக்கு புரியாது இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் வேதாந்தம் கேட்கறத பொதுவா மகான்கள் எல்லாமே இந்த சுஷுப்தியை எடுத்துக்கிறது கவனிக்கலாம் நமக்கு. அவ முதல்ல எடுத்துக்கிறது இந்த சுஷுப்தியை தான், ஏன்னா சுஷுப்தியில தான் நம்ம எதுவும் தெரியாம சுகமா இருந்தோம் அப்படின்னு சொல்றோம். ஒன்றும் தெரியல, சௌக்கியமா இருந்தது, டீப் ஸ்லீப். சுஷுப்தினா சில பேர் தெரியாது, அதுக்கு டீப் ஸ்லீப், சொப்பனம் இல்லாத தூக்கம். அந்த தூக்கத்துல சுகமா இருந்தது, ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்றோம். ஒன்றும் தெரியலை அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, தெரிஞ்சுக்கிற மெக்கானிசமாக இருக்கிற பிரெயின் அங்கே ஆப்ரேட் பண்ணாததுனால ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சுகமாக இருந்ததுன்னு தெரிகிறதோ இல்லையோ, அது எப்படி தெரிஞ்சது? அதுவும் சாதாரண சுகம் அல்ல. அந்த சுகத்தோட விலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம விசாரம் பண்ணணும். டீப் ஸ்லீப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வேல்யூ நம்ம விசாரம் பண்ணாட தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் கிவன் டு ஆல், எல்லாருக்குமே அந்த சுகம் இருக்கு. அந்த சுகம் விட்டு எழுந்திருந்த பிறகு எவ்வளவு பெரிய சுக பதார்த்தங்களை அவன் முன்னால கொண்டு வச்சாலும் சரி அங்க வச்சு வை, கொஞ்சம் கூட தூங்குறேன் மேம். ஒரு வேதாந்த பாடம், ஒரு உதாரணம் சொல்லுவான். வேதாந்தத்தில் ஒரு குரு சொன்னார், சிஷியனுக்கு பாடம் சொல்கிறார். சொல்கிறத சிஷியன் கேட்குறார் குருக்கிட்ட, ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறார். இன்னும் நிறைய படிச்சுட்டான், தர்க்கம் வேதாந்தம் எல்லாம் படிச்சுட்டான். குருக்கிட்ட கேட்குறார், ஆத்ம ஜானம் அப்படி அது கம்ப்ளீட் பூர்ணத்துவத்தை கொடுக்கும்னு சொல்கிறாளே, அது என்ன அறிவு? குரு சொல்கிறார், அது ஒரு நீ நினைக்கிற மாதிரி ஒரு அறிவு இல்லைப்பா அப்படின்னா, அது அறியாமையா? அறியாமையும் அல்ல, இட் இஸ் நெய்தர் நாலேஜ் நார் இக்னரன்ஸ் அப்படின்னு குரு சொல்ற. சுவாமி அது எனக்கு புரியலையே சுவாமி. பரவாயில்ல, அது எல்லாத்தையும் விட பெரிய பெரிய நிறைவை உனக்கு கொடுக்கும், அப்படி தெரிஞ்சுன்னா போற நீ. இந்த சிஷ்யர் சொன்ன, அப்படி இல்லை சுவாமி, நீங்க எனக்கு அதை இன்னும் விளக்கி சொல்லுங்க. இல்லைப்பா, எவ்வளவு விளக்கி சொன்னாலும் உனக்கு புரியாது, அது உனக்கு அனுபவத்தில் வந்தால் தான் புரியும். இல்லை நீங்கள் கொஞ்சம் கூட கிளீனாக அது என்ன அப்படின்னு சொல்லி கொடுங்களே, அந்த ஞானம் எப்படி இருக்கும்? குரு எதேதோ சொன்னான், எனக்கு இன்னமும் புரியலை. அப்போ அதை பாரு, நீ ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம், நீ அடங்கு, தெரியும். இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கணும் இப்படின்னு ஒரே இவன் அடம்பிடிக்க, இந்த குரு இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி ராத்திரி ஒரு மணியாக எடுத்து, ரெண்டு மணியாக எடுத்து, மூணு மணி, ஒரே களைச்சு பேச்சு. குரு நிறுத்த மாட்டேங்கிறார். இவன் ஒரு இவன் அடம்பிடிக்க ஆரம்பித்தோடனே ஆச்சாரியர் அடம்பிடிக்க ஆரம்பித்தார். ஒரு 10:30 ஒரு 10:30 11 ஓ கிளாக் இருக்கும் ஆரம்பித்தவர், ஒரு 2:30 3 ஓ கிளாக் வரை வேதாந்தமோ வேதாந்தம். இவன் அப்படி சோந்து சோந்து போயின்னு இருக்கான், தூக்கம் வந்து லாஸ்ட்டில் ஒரு 3 மணி ஆச்சு, போய் படுத்துக்கோ அப்படின்னு. அப்பாடா விட்டா போகிறோம் அப்படின்ட்டு இவன் போய் படுத்துட்டான். படுத்தினோடனே தூங்கியாச்சு, சௌக்கியமாக தூங்கியாச்சு. ஒரு 3:45 இவனை தட்டி எழுப்பி, உன்னோட சந்தேகத்தை பூரா நாம் கிளீனாக தெளிவுபடுத்தி தரேன் அப்படின்னு. சுவாமி இப்போ வேண்டாம் சாமி, 6 மணிக்கு மேலே கூப்பிடுமோ? ஏன்பா, நீ தான் சந்தேக தெளிவு இல்லைன்னா என்னால் நிம்மதியாக இருக்க மாட்டே முடியாது. நீ அதெல்லாம் சரி, அதெல்லாம் எழுந்திருந்தப்புறம் போகும். ஏன்னா சந்தேக தெளிதலை விட இம்பார்ட்டண்ட்டு அந்த ஹிருதயத்தில் அடங்குறதா இருக்கிற ஏதோ ஒன்று கொடுக்கறது. அதனால தாட் ஃபார்மில் ஒரு கிளாரிட்டியை விட நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அபிமானம் அடங்கறதை ஏற்படுற ஒரு சுகம் இருக்கு, அந்த சுகத்தை நம்ம நேச்சுரலாக விரும்புகிறோங்கிறது இதுலேருந்தே தெரியறது. ஏதோ ஒரு சுகம் வர்றது, நிறைவு கம்ப்ளீட். அந்த தூக்கத்தில் ஏற்படுற சுகம் இன்னைக்கு ஒரு குவாலிட்டி, நாளைக்கு ஒரு குவாலிட்டி, ராஜாக்கு ஒரு மாதிரி, பிச்சைக்காரனுக்கு ஒரு மாதிரி கிடையாது. ஏன்னா அது மைண்டுனால ஏற்படுற சுகம் இல்லையா, மைண்டு லயம் ஆயிடுத்து. பின் அது ஒரு அவஸ்தையா இருக்குங்கிற தூஷ்யந்தான் அதுல இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு இருந்துட்டு போறது அது வேற விஷயம். இப்போ அயலை அறியாது, அயலை எதையுமே அங்கேயும் அறியலை இல்லையா, டீப் ஸ்லீப்லையும் அந்நியமான ஒன்றும் இல்லை, நான் நீ அவன் எதுவும் இல்லை. நமக்கு எல்லாருக்கும் இருக்க அனுபவம். ஆனாலும் சுஷுப்தியில ஞானமும் வராது, ஏன்னா அங்க ஆவரணம் இருக்கு புத்தியில. ஜாக்கிரத்துல தான் இந்த ஆவரணத்தை கிழிக்கணும். ஆவரணத்தை எப்படி இல்லாம பண்றது, நான்கிற உணர்வே ஆத்மஸ்வரூபம்ங்கிற அறிவுனாலதான் ஆவரணம் போகும். அகம் அகம்ங்கிற அனுபவம், நான் நான்கிற அனுபவ ரூபமாக எது இருக்கோ அதுலேருந்து அந்நியமானது எது எது தோன்றதோ அது எல்லாம் மித்தியம். வெளியில் எதுலேயும் மனசை விடாதே. அறிவுறும் தன்னை அறியாது, எல்லா அறிவையும் அறியக்கூடியவனாயிருக்கிற தன்னை அறியாது. அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவோ. இதில் பகவானோட டீச்சிங் பூரா வந்துடுது. எல்லாத்தையும் அறியக்கூடியவனாயிருக்கிற தன்னை விட்டு பிற விஷயங்களை அறிவது அறியாமை அன்றி அறிவோ. அறிவு அயர்க்கு விஷய ஞானத்துக்கும் அதோட அபாவ ரூபமாயிருக்கிற அஜானத்துக்கும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு நமக்கு. ஒன்று விஷய ஞானம், ரெண்டு விஷய ஞானம் இல்லைனாலும் ஒரு ஆவரணம், ஒரு லயம். லயம் விக்ஷேபம் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுக்கும் அறிவு அயற்கு ஆதார தன்னை அறிய அறிவு அறியாமை அருமே. ஆத்ம விசாரம் பண்ற போதும் மனசு லயம் விக்ஷேபம் கஷாயம் தூஷியங்களில் முக்கியமாக 3 விஷயங்களில் மாட்டிக்கும். ஐதர் மைண்ட் வந்து ரொம்ப தாட்ஸ் கொண்டு வந்துட்டு புத்திசல் மாதிரி வந்துட்டு இருக்கும். இதுக்கு விக்ஷேபம்னு பேரு. அப்படி இல்லைனாக்கா லயம். லயம்னாக்கா அப்படியே யோக சமாதி மாதிரி நிறைய பேர் அப்படி இருந்திருக்கா. பகவான்கிட்டயே பகவானுக்கு பிக்ஷை கொடுத்துட்டு இருந்த எச்சம்மாள் ஆறு மணி நேரமெல்லாம் அந்த மாதிரி சமாதியில் உட்காருவானாம். ஒரு லயத்தில் எல்லாரும் யக்ஷமாக பெரிய யோகினியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி சமாதியில் இருக்கான்னு நினச்சிட்டுருந்தா பகவான் சொல்லிட்டு இப்படியெல்லாம் உட்காராதேம்மா சொல்லி யாரையோ சொல்லி எச்சம்மாவை ரொம்ப நாளைக்கு தியானம் பண்ணவே விடாமல் கூட்டிகிட்டு போய் பிரதட்சிணத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி போகிற வழியில் வேதாந்த விசாரம் பண்ண வச்சு என்ன இந்த மனசு வந்து லயத்தில் போயிடுதுன்னா எவ்வளவு வருஷம் வேணுமானா அப்படி இருக்கலாம். ஞானம்ங்கிறது ஒரு நித்ரை அல்ல, யோக நித்ரை அல்ல. எண்ண அலைகள் அலைகள் இல்லாமல் கான்ஷியஸாக அலர்ட்டாக உணர்வு மாத்திரமாக இருக்கிற ஸ்திதி தான் ஞானம். நிறைய பேர் சமாதி நிலைங்கிறத பற்றி ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கதையில் ராமகிருஷ்ணருக்கு தோத்தாபுரி வந்து உபதேசம் பண்ணுறார். தோத்தாபுரி உபதேசம் பண்ணி ராமகிருஷ்ணர் அப்படியே நிர்விகல்ப சமாதி நிலையில் போனார். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அந்த கதை. அந்த கதையை ஒரு வெள்ளக்காரன் ரொம்ப ஃபேமஸ் ரைட்டர் ரோமா ரோலான்னு பேர், ரொமேன் ரோலாண்ட் அப்படிதான் எழுதுவா அவர் பேர். அவர் வந்து பெரிய நோபல் பிரைஸ் வின்னரோ எல்லாம் ஆக்கும். அவர் ராமகிருஷ்ணர் கதையை எழுதுகிறார். எழுதுறத அவருக்கு நல்ல லாங்குவேஜ் இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல் லாங்குவேஜ். அந்த பவர்ஃபுல் லாங்குவேஜில் ராமகிருஷ்ணர் முன்னால் காளியை பஜனை பண்ணிகிட்டு இருந்தார், கிருஷ்ணனை பஜனை பண்ணிகிட்டு இருந்தார், அதிலெல்லாம் ஆனந்தமாக கூத்தாடுவர். அதெல்லாம் நமக்கு பார்த்தா புரியும் இல்லையா? நமக்கு லௌகிகமான சுகங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட் பார்த்தா புரியறது, அதே மாதிரி பஜனையில் ஏற்படுற ஆனந்தமும் சாதாரண ஜனங்களுக்கு பார்த்தா புரியும். ஏன்னா இவனுக்கு கண்ணில் கண்ணீர் வருது, எக்ஸைட்டட் ஆகிறான், ஒரு த்ரில் வருது, குதிக்கிறான், அதெல்லாம் பார்த்தா புரியும் நமக்கு. நேச்சுரலி ஞானம்ங்கிறது ஏதோ ஜடம் மாதிரி சூன்யம் மாதிரி இருக்கிற நிலையோங்கிற ஒரு பிரமையும் பொதுவாக ஜனங்களுக்கு நடுப்பில் இருக்கு. அதனால ராமகிருஷ்ணருக்கு வந்து தோத்தாபுரி உபதேசம் பண்ணின அந்த கட்டத்தில் இவருடைய மனம் நிர்விகல்ப சமாதியை நாடுறது அப்படின்னு சொல்கிறது இந்த ரோமே ரோலாண்ட் எழுதுறத ரொம்ப பவர்ஃபுல் லாங்குவேஜ். பாய்ட்ரி பவர்ஃபுல் லாங்குவேஜ் சில இடத்துல நல்லா இருக்கும், ஆனால் இட் கேன் பி டிசெப்டிவ் ஆல்சோ, நம்மளை தப்பான வழிக்கு கூட்டின்னு போயிடும். அவன் பாய்ட்ரி சொல்கிறது அவனோட இமேஜினேஷன் தான், அவன் உண்மையை பார்த்தவனாக இருக்கணுங்கிறதே இல்லை. அவனோட இமேஜினேஷனில் அவனுக்கு என்ன வேணால் சொல்லலாம், நம்ம ஏமாந்து போயிடுவோம். இந்த ரோமேன் ரோலாண்ட் எழுதுறத நிர்விகல்ப சமாதிங்கிறது ஏதோ ஒரு பயங்கர நிலை மாதிரியும், இவருடைய தன்னிழப்பு, இந்த தன்னிழப்புங்கிறது ஏதோ பயங்கரமான ஒரு நிலை மாதிரியும். ஏன்னா அந்த ரோமேன் ரோலாண்டுக்கு பயமாக இருக்குது. அதையெல்லாம் ராமகிருஷ்ணர் மேலே ஆரோபணம் பண்ணி அந்த அபிமானம் போக போகிறது, இவருடைய காளி கிருஷ்ணன் எல்லாரும் போயிடுவா, இவருடைய ராமர் சிவன் எல்லாரும் போயிடுவா, அதெல்லாம் போகிறது இவருக்கு பயமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் நிவர்த்தி இல்லாமல் அந்த சமாதி நிலை இவரை வந்து அப்படியே ஆள்கொள்ளறது அப்படின்னு பயங்கரமாக எழுதியிருக்கார். இந்த ரோமே ரோலாண்ட் எழுதின ராமகிருஷ்ணரோட பயோகிராஃபியை பகவானோட டிவோட்டீஸில் கோஹன் ரொம்ப ரசமாக படிச்சுட்டுருக்கார். அவர் படிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோடனே அவர் பயந்து போயிட்டார். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்காக நம்ம ஞான விசாரம் பண்ணுறோம், இப்படி தான் நமக்கும் வரப்போகிறதா? நம்மளோட எல்லா சுகமும் ஆனந்தமும் எல்லாம் போய் ஒரு பயங்கரமான ஒரு அதல பாதாளத்துக்குள்ளேயா நாம் விழுப்புறோம் அப்படின்னு ரோமன் ரோலாண்ட் வந்து குரு ரமணான்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அதில் வருது. இது அவர் வந்து அப்புறம் நினச்சி பார்த்தார், அப்படி இல்லையே, சகஜமாக நிரந்தர நிர்விகல்ப சமாதி நிலையில் இருக்கிற பகவானை நம்ம பார்த்துட்டே இருக்கோம், இதை விட ஆனந்தமாக சாந்தியாக நிறைவோடு யாராலையும் இருக்க முடியாது, அப்படி இருக்கிறது இவன் ஏன் இப்படி எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த புஸ்தகத்தை நேராக எடுத்துகிட்டு போய் பகவான்கிட்ட போய் காட்டினார். பகவானே இப்படி எழுதியிருக்காளே பகவானே, ஏதோ அந்த ஞானம்ங்கிறது ஏதோ எல்லாத்தையும் முழுங்குற ஒரு சூன்யம் மாதிரியும் அதில் எல்லாம் போயிடுங்கிற மாதிரியும் அப்படி என்னெல்லாமோ எழுதியிருக்காளே பகவானே அப்படின்னு பகவான் படித்து பார்த்துட்டு, உண்மையை காணாதவா, இப்படி தான் அவளுக்கு ஒரு பேப்பரும் பென்சிலும் கிடச்சா போகிற என்ன ஒன்று எழுதலாம். ஞானம்னா என்ன அப்படியா? ஆனந்த ஸ்வரூபம். சர்க்கரையை தின்னறதுக்கு எனக்கு ஆசை, சர்க்கரையாக ஆகிறதுக்கு ஆசை இல்லைன்னு ஒரு எறும்பு சர்க்கரை சாப்பிட்ற எக்ஸாம்பிளை வச்சுட்டு அதில் எழுதியிருக்கிறத பார்த்து ராம பகவான் சொல்கிறார், என்ன பிரம்மம் என்ன சர்க்கரையும், நீ என்ன எறும்புமா, அது உன்னுடைய ஸ்வரூபம். இந்த எக்ஸாம்பிள ஞானத்துல கொண்டு போடவே கூடாது. அது உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம். அந்த உண்மையான ஸ்வரூபத்தை உணர அது சூன்யமும் அல்ல, கர்த்தமும் அல்ல, மனசோட தலமும் அல்ல, கேவலமான சித்ஸ்வரூபமே அது. அங்கே பகவான் உபயோகப்படுத்துகிற வார்த்தை சித். அந்த சித்துங்கிற வார்த்தையே தான் கோஹன் எடுத்து போடுறார். அதானது மனசோட எண்ண அலைகளும் அல்ல, லயமும் அல்ல, கேவலமான உணர்வு மாத்திரமா, போத மாத்திரமா இருக்கிற ஸ்பூர்த்தி தான் நிர்விகல்பம். அதில் விகல்பமே இல்லை. விகல்பம்னா ரெண்டு இருக்கிற பிரதீதிக்கு தான் விகல்பம். நம்ம உணர்வில் நான் இருக்கேன்கிற உணர்வில் ரெண்டு நான் இருக்கேன்னு யாருக்காவது எங்கேயாவது பிரதீதி இருக்கும்? அகங்கிறதே நிர்விகல்பந்தான், அகங்கிறதே நிர்விகல்ப போதம் தான். அந்த நிர்விகல்ப போதம் ஸ்வதசித்தமாயிருக்கு. அது அதில் ரெண்டாவது ஒரு பொருளே இல்லை. அறிவும் அறிவயற்காதார தன்னை அறிய அறிவு அறியாமை அருமே. அங்கே அறிவும் இல்லை, அறியாமையும் இல்லை, கேவலமான அழிவில்லாததான சித்ஸ்வரூபம் பிரகாசிக்கிறது. அதுதான் சிதேவ வித்யா விலசந்தி அசூன்யா அப்படின்னு சொல்லுது. சிதேவ வித்யா விலசந்தி அசூன்யா. அது சூன்யமும் அல்ல, சூன்யமும் அல்ல, அது கேவலமான சித்ஸ்வரூபம். இப்படியெல்லாம் நான் சொன்னாலும் நமக்கு அனுபவத்துக்கு வர்றது தான் அது என்னன்னு புரிய போகிறது. ஆனால் நமக்கு அனுபவம் இல்லையா அப்படின்னா அது அதை விட ஆச்சரியம். நமக்கு அனுபவம் இருக்குது. எப்பவோ அங்கங்கே நம்மளை தெரியாமல் நம்ம அந்த விகல்பம் இல்லாத சித்தில் இருக்கோம் இருக்கோம். எத்தனை பரம துஷ்டனும் கொஞ்ச நேரமாவது அதில் இருப்பேன் அப்படின்னு ஸ்ருதியே சொல்கிறது. ஆனால் அவனுக்கு இருக்கான்ங்கிறது தெரிய மாட்டேங்கிறது அவ்வளோதான். ஒரு நாள் தேவராஜ முதலியார் பகவான்கிட்ட கேட்டாராம், பகவானே என்னெல்லாமோ சித் ஸ்வரூபம் அப்படி இப்படின்னு சொல்கிறாலே ஒன்றும் புரிய மாட்டேங்கிறதே பகவானே, அது எப்படி புரியும்? போய் அனுபவம் வந்தால் தான் புரியும் அப்படின்னு பகவான் சொல்லி முடிச்சிருது. அப்போ இவர் திருப்பி கேட்குறார், இவ்வளவு நாளாக இருக்கேன் பகவானே எனக்கு அனுபவம் வரமாட்டேங்கிறதே. அனுபவம்னா என்ன போய்? அனுபவம்னா ஆத்மாவோட ஸ்வரூபம், நித்தியசித்தமாக இருக்கேன். இது ரெண்டுமா கான்ட்ரடிக்ஷன் ஆகிடுது இவருக்கு. அனுபவம்னா இருக்குதுன்னு பகவான் சொல்கிறது, அனுபவம் வந்தால் தான் புரியும்னு சொல்கிறது. இல்லை பகவானே, அது கொஞ்சமாவது எங்கேயாவது கிடச்சாதானே எங்களுக்கு என்னதுன்னு புரியும். அது எல்லாருக்கும் இருக்குது. நான் என்ன சொல்ல, எல்லாரும் அதுவே ஸ்வரூபமாக தான் இருக்கா. எது அவளுடைய உண்மையான அஸ்தித்வமாக அகம் அகங்கிற உணர்வு ரூபமாக இருக்கோ அதுவே பூர்ணதை தான், முக்தி தான். அப்படி இருந்தும் ஆச்சரியமாக ஒரு அஜ்ஞானம் விளையாடுறது தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. சரி பகவானே, அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஏதாவது சொன்னால் தானே எங்களை மாதிரி இருக்கிற வழக்கு புரியும். கொஞ்சமாவது சொல்லுங்க, அது எப்படி அந்த ஆனந்தம் எப்படி இருக்கு? இதுதான் உபனிஷத் வந்து நம்மளை கொஞ்சம் ஏமாற்றி விடுறது. ஸ்ருதி ஸ்ருதி என்ன பண்ணுறதுனாக்கா, யுவாஸ்யா சாது யுவாத்யாயகா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவீ சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் சயேகோ மானுஷ ஆனந்தா. இப்படி கேட்குற வாழ்க்கை ஒரு பதில் கொடுக்கறதுக்கு வேதம் என்ன சொல்கிறதுனா, ஒரு ஒரு யங்ஸ்டர் நல்லா அழகாக இருக்கான், சரீரத்துக்கு பலம் இருக்குது, நன்னா படிச்சிருக்கான், அம்பிஷியஸாக இருக்கான், நிறைய இடம் இருக்கு, பூமி இருக்குது அவனுக்கு, பணம் இருக்குது, சுக சௌகரியங்கள்லாம் இருக்குது, நல்ல தர்மனிஷ்டனாக இருக்கான். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு ஏதோ ஒரு ஆனந்தம் இருக்குமோ அதுதான் மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியனே ரொம்ப பெரிய ஆனந்தம். அதோட வந்து ஒரு 100 times மல்டிப்ளை பண்ணினால் என்ன ஒரு ஆனந்தம் வருமோ அது வந்து அடுத்தது என்ன, மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தா, கந்தர்வர்களுக்கு ஏற்படுற ஆனந்தம், அப்புறம் தேவகந்தர்வர்களுக்கு ஏற்படுற ஆனந்தம், பிதர்களுக்கு ஏற்படுற ஆனந்தம், எல்லாம் 100 times மல்டிப்ளை. லாஸ்ட்ல வந்து பிரஜாபதியோட ஆனந்தம் சொல்லி ஏஷ பிரம்மண ஆனந்தா, அதை ஒரு 100 times மல்டிப்ளை பண்ணா அப்படின்னு உபநிஷத்தில் ஒரு ஒரு கதை வரும். ஒருத்தன் உட்காந்து பேப்பர் பென்சில் எடுத்துட்டு மனுஷ ஆனந்தம் இன்டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் போட்டா ஏதாவது புரியுமோ நமக்கு? அது என்னத்தினால சொல்கிறான்னா, நம்மளால ஊகிச்சுக்க முடியாது. நம்ம கிணத்து தவளை கூப்ப மண்டூகம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் கிணத்து தவளை தான் சொல்லுவோம். இந்த தவளை கிணத்துக்குள்ளேயே பிறந்திருக்கு, கிணத்துக்குள்ளேயே வளர்ந்துருக்கு. born and brought up, inside the well. அந்த கிணத்துக்குள்ள கடல்லேருந்து ஒரு தவளை வந்து விழுந்தது ஒரு நாளைக்கு, வெளி உலகத்துலேருந்து. அப்போ இந்த கிணத்து தவளை கேட்டது, எங்கேருந்து வரேன்? கடல்லேருந்து வரேன். கடல் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறது இந்த கிணத்து தவளை. அப்போ அந்த கடல் தவளை சொல்லிட்டு, நிறைய ஜலம், நிறைய ஜலம்னா எவ்வளோ இருக்கும், எவ்வளோ இருக்குமா அப்படின்னு கேட்கறது அந்த கிணத்து தவளை. ஐயோ இப்படியெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, நிறைய இருக்கும். நிறைய இருக்கும்னா இவ்வளோ இருக்குமா? அதோட கிணத்தோட குவான்டிட்டி ஆனந்தம் அது கொடுக்கவே கொடுக்காது. லாஸ்டில் அந்த கடல் தவளை சொல்கிறது, இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது, என்னோட கிணத்தோட அவ்வளவு ஸ்பேஸ் இருக்குமா கடலில்? இவனோட வேர்ல்டு இந்த கிணறு தான். அப்போ அந்த கடல் தவளை சொல்லிட்டு, இது பாருப்பா, மேலே தெரிகிறது பார்த்தியா ஆகாசம், கிணத்துக்குள்ளேருந்து பார்த்தா தெரிகிறது. அந்த ஆகாசத்தை பார்த்தா தான் உனக்கு இதை விட பெரிய அனந்தமாக இருக்கிறத ஒன்று புரிஞ்சுக்க முடியும். ஆகாசமே என் கிணத்துக்குள்ளே தானே இருக்கு. அதோட லாஜிக் ரொம்ப பர்ஃபெக்ட். என்னக்கா, கிணத்தோட பேரப்பட்டு வாழுக்குள்ளே தான் ஆகாசம் தெரிகிறது இல்லையா? நம்மளுக்கு இது மாதிரி தான். இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப பர்ஃபெக்ட். னாக்கா நம்ம கிணத்து தவளை தான். நம்மளை பொறுத்தவரை நான்கிற அனுபவம் எங்கே இருக்கு? இந்த சரீரத்துக்குள்ள இல்லையா? கிணத்துக்குள்ளேந்து பார்க்குற அந்த மண்டூகத்துக்கு ஆகாசம் கிணத்தோடு பேரப்பெற்று வாழ்வுக்குள்ளே தெரியற மாதிரி, தேகம்ங்கிற ஒரு அட்ஜங்ட், ஒரு உபாதியை வச்சுண்டு உண்மையை தெரிஞ்சுக்க ஆசைப்படுற நமக்கு அகம் அகங்கிற அந்த அனுபவம் தேகத்துக்குள்ள லிமிட்டடா இருக்கிறதா தான் தெரியுது. சரி வெளியில வந்து பாரு, கிணத்துக்கு வெளியில, அப்புறம் பாக்குறோம். என்னதான் பாக்குறோம் பாக்குறோம் சொல்லிகிட்டே இருக்கு, நாளைக்கு பாக்குறோம், இப்ப இல்லை. அந்த வெளியிலேந்து வந்த தவளை இருக்கே, அது இந்த கிணத்துக்குள்ளேருந்து இதை கூட்டின்னு போறது வெளியில. இதுக்கு 3 வட்டக்கட்டு இருக்கு இந்த கிணத்துக்கு, ஜாக்ரத், ஸ்வப்னம், சுஷுப்தி. இந்த 3 கட்டையும் தாண்டி துரியம்ங்கிறதுல வர்த்த அது தெரியறது, ஓ அனந்தமான அந்த ஸ்பேஸ். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி அனுபவப்படுற அகம் அகம் அகங்கிற அந்த கான்சியஸ்னஸ், அதை நாடி நாம பார்க்க கடத்துக்குள்ள பாட்டுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ், கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் கடாகாசம் அல்ல மகாகாசமாக்குங்கிறது உணர்ற மாதிரி, இந்த சரீரத்துக்குள்ளேங்கிற மாதிரி அனுபவப்படுற இந்த செல்ஃப் இஃபல்ஜென்ட் அவேர்னஸ், அதுக்கு தேக சம்பந்தமே இல்லை, அது நித்தியமுக்தமான பூர்ண வஸ்துங்கிற அசிபதத்து அர்த்தம், ஹிருதயத்தில் பிரகாசமாகும். அதான் பகவானை பார்த்து அசிபதத்து உருவானவன் அப்படின்னு ரமணஸ்துதி பஞ்சகத்தில் ரமண சத்குரு பாடுறத அதில் வர்றது, பகவான அசிபதத்து உருவானவன் அப்படின்னா அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறதையே அகண்டார்த்தத்தை, பிரம்மாத்மைக்கு லட்சிய போதத்தை அவன் பார்த்தாலே பிரத்தியாருக்கு வருது, அசிபதத்து உருவானவன். அப்போ அறியாமைக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டதான அந்த உணர்வு அவபோதம் ஞப்தி கான்ஷியஸ்னஸ், அதுக்கு பேர் தான் அறிவு. அந்த கான்ஷியஸ்னஸ் அந்த ஸ்வரூபத்தை உணர அறிவு அறியாமை அருமே. இவனுக்கு அறிவும் போச்சு அறியாமையும் போச்சு, ரெண்டையுமா குப்பையாக எடுத்து போட்டாச்சு. கேவலமான நிர்விகல்பமான அவபோதம் இவனுக்கு ஸ்வதசுத்த சித்தமாக ஹிருதயத்தில் ஈஸ்வரஸ்வரூபம் அக்ஷரம் பிரகாசிக்கிறது. அக்ஷரம் அப்படின்னு சொன்ன அக்ஷரம் பகவான்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு நோட் புக் கொடுத்தார். கொடுத்து பகவானே ஏதாவது எழுதி கொடுங்கோ பகவானே. பகவான் என்ன எழுதுறதுக்கு இருக்குது, ஒன்றும் எழுதுறதுக்கு இல்லைன்னு ஒருத்தர். இவர் ரொம்ப கம்பல் பண்ணார். அப்பவும் பகவான் பேசாமல் இருந்தது, ஒரு அக்ஷரமாவது எழுதி கொடுங்கோளேன் பகவானே. பகவான் அந்த புக்கை வாங்கி ஒரு சின்ன ஸ்லோகம் எழுதிட்டு அதில், ஏகம் அக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். ஏகம் அக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே லிக்யதே கதம். அழிவில்லாததான ஒரு உணர்வு ஹிருதயத்தில் நிரந்தரம் ஜுவலிக்கிறது, அதை எப்படி எழுதுறது அப்படின்னு, அதை எப்படி எழுதி தெரிவிக்கிறது? அது வந்து மனசு ரூபத்திலாக இருக்கிற அறிவில்லை, வந்து போகக்கூடிய அறிவில்லை, அஸ்தமனம் இல்லாத சூரியன் மாதிரி. கேரளத்தில் ரொம்ப தெரியப்படாத ஒரு மகான் இருந்தார், ஒரு ஞானி இருந்தார், ஒரு அவதூதர், காக்கசேரி பட்டதிரின்னு பேர் அவருக்கு. அவர் பிறந்த கதையிலேருந்தே ரொம்ப அழகாக இருக்கும். கோழிக்கோடில் சாமூத்திரி ராஜா, அவ சபையில் நிறைய பண்டிதர்கள் கவிகள்லாம் இருந்தார். அதில் ஏழரை கவிகள்னே சொல்லுவாள் அந்த காலத்தில், ஏழரை கவி, ஏழு அறக்கவி, ஏன்னா ஏழு சம்ஸ்கிருத கவிகளும், ஒருத்தருக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது இருந்தாலும் மலையாளத்தில் நிறைய கவிதை எழுதுவர், அதனால் அறக்கவியாம் அவர். அப்படி இருந்த ஒரு சமயம் சாஸ்திரத்தில் ரொம்ப வியுத்பன்னர்களாக இருந்தவா இருக்கலை வேதாந்த சாஸ்திரத்தில். அப்போ தஞ்சாவூர்லேருந்து ஒரு மகாபண்டிதர் உத்தண்ட சாஸ்திரிகள்னு பேர் அவருக்கு, நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கார், சாகித்யபரமாகவும் எழுதியிருக்கார் வேதாந்தபரமாகவும் எழுதியிருக்கார், நல்ல அபிமானமும் உண்டு அவருக்கு. அவரே எழுதுறது எழுதியிருக்கார், பலாயத்வம் பலாயத்வம் ரே ரே துஷ்கவி குஞ்சராக வேதாந்தவன சஞ்சாரி ஆயாதி உத்தண்ட கேசரி அப்படின்னு அவரே எழுதியிருக்கார். வேதாந்தம்ங்கிற காட்டில் நடக்கக்கூடிய இந்த உத்தண்ட சிம்மம் வருது, இந்த இந்த சின்ன பெட்டி பெட்டி ஆனைகள்லாம் ஓடுங்கோ அப்படின்னு அவ்வளோ அபிமானம் இருக்கு. அவர் வந்து இந்த சாமுத்ரி சபையில் வந்து அங்கே இருக்கிற கவிகளை எல்லாம் வாதம் பண்ணி ஜெயிச்சார். எல்லாருக்கும் ரொம்ப அவமானமாக போயிடுத்து. இவர்கிட்ட வாதம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு அவளுக்கு சக்தியும் இல்லை, ஆனால் எல்லாம் ரொம்ப உபாசனா சக்தி உள்ளவா. அவள் வந்து அந்த அவளுக்கு நடுப்பில் இருக்கிற ஒரு ஒரு நம்பூதிரியோட பத்னி கர்ப்பிணியாக இருக்கா, அந்தர்ஜனன்னு சொல்லுவாள். அந்த அம்மாவுக்கு அம்பாளை உபாசனை பண்ணி உபாசனை பண்ணி அரிசி எல்லாம் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை பண்ணி கொடுத்து சாப்பாடு போடுவாளாம். அதில் ஒரு குழந்தை பிறந்தது, அதுதான் இந்த காக்கசேரி பட்டதிரின்னு பையன். ஏழு வயசுலேயே மகாமேதை, ஏழு வயசு குழந்தை. ஏழு வயசில் வாக்கியார்த்தத்துக்கு உத்தண்ட சாஸ்திரி முன்னால் கூட்டிகிட்டு வரா சின்ன குழந்தை, சின்ன பையன். அப்போ அந்த குழந்தைய பார்த்தோடனே உத்தண்ட சாஸ்திரி சொல்கிறார், இவ்வளோ ரொம்ப குஞ்சு குழந்தையாக இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹ்ரஸ்வம் அப்படின்னா சின்னதுன்னு அர்த்தம். பார்த்தோடனே அரே ஆகாரோ ஹ்ரஸ்வஹா அப்படின்னார், ஆகாரம் ஹ்ரஸ்வமாக இருக்கே அப்படின்னார், ரொம்ப சின்னதாக இருக்கே. அப்போ இந்த குழந்தை சொல்லித்தான், நஹி நஹி ஆகாரோ தீர்கா அகாரோ ஹ்ரஸ்வஹா அப்படின்னு, ஆன தீர்க்கம் ஆங்கிறது தான் ஹிரஸ்வம். அதை லாங்குவேஜில் போய் பிடிச்சிடுத்தான், ஆகாரோ தீர்க்கா அகாரோ ஹிரஸ்வஹா. ஆன்னு சொன்னால் எப்படி அது ஹிரஸ்வமாகும், அது தீர்க்கமாச்சே ஆ தானே ஹிரஸ்வம் அப்படின்னு வாதத்தில் உத்தண்ட சாஸ்திரிகளை இவர் ஜெயிச்சார்னு கதை. அதுக்கப்புறம் பெரிய யோகியாக இருந்தார். டைமில் ரொம்ப ஆச்சாரமாக இருந்த காலம், சந்தியாவந்தரம் கிடையாது ஒன்றும் கிடையாது, உட்காந்துருப்பறான். நதி தீரத்தில் எல்லாரும் வந்து பிராமணர்களை வந்து சந்தியாவந்தனம் பண்ண இது கோமணத்தோட இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான், ஒன்றும் ஒரு அனுஷ்டானம் இல்லாமல். அப்போ வள்ளம் கேட்பா, இப்படி சந்தியாவந்தனம் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கியே, எதா பண்ண வேண்டாமா? அப்போ இந்த பிரம்மச்சாரி சொல்கிற, சூரியன் உதிக்கவோ அஸ்தமனமாகவோ சேர்த்து தானே சந்தியாவந்தனம் பண்ணணும். சூரியன் உதிக்கவும் இல்லை அஸ்தமிக்கவும் இல்லை. இவளுக்கு புரியாது. ஏ சந்தியாவந்தனம் ஹிருதாகாசே சிதாதித்யம் சதாபாதி நிரந்தரம் உதயாஸ்தமய உனஸ்தா கதம் சந்தியா உபாஸ்மஹே. ஹிருதயமாகிற ஆகாசத்தில் சிதாதித்யா போதசூரியன் ஞானசூரியன் நிரந்தரம் ஜுவலிக்கிறது, உதிக்கவும் இல்லை அஸ்தமிக்கவும் இல்லை. எப்படி சந்தியா பண்ணுவேன் அப்படின்னு? சந்தியா ஆனால் தானே சந்தியா வந்தனம் பண்ண, சூரியன் எப்பவும் பிரகாசிச்சுட்டே இருக்குன்னு. இனிமேல் மீதி கர்மானுஷ்டானங்கள்லாம் ஏதாவது பலையோ வாலாமையோ இருந்தால் பண்ணப்படாது, ரெண்டு இருக்குங்கிறார். எனக்கு ரெண்டு இருக்குது, எந்த கர்மாவும் பண்ண முடியாது. என்ன பலை என்ன வாலாமை இருக்குனாக்கா, அமிர்தா மோகமயி மாதா ஜாதா போதமயோ சிசு. ஒரு குழந்தையும் பிறந்தது, ஒரு மரணமும் ஆச்சு. என் மரணம் அப்படின்னா அஜ்ஞானம் போயிடுது, அஜ்ஞானத்தோட மரணம் ஆயிடுத்து, ஞானம்ங்கிற குழந்தையும் பிறந்துடுச்சு. அதனால் வாலாமையும் இருக்குது பிழையும் இருக்குது. அதனால் எந்த கர்மானுஷ்டானமும் பண்ணப்படாது, தீட்டு வந்துடுது. அந்த மாதிரி ஒரு நிலை, ஏன்னா அறிவு அறியாமை ரெண்டும் போயிடுத்து, கர்மாவையெல்லாம் விழுந்து போயிடுத்து, எல்லா பந்தங்களும் விழுந்து போயிடுத்து, உபாதி தோஷங்கள்லாம் போயிடுத்து, கேவலமான ஞான நிஷ்டை பூர்ணமாக இருக்கக்கூடிய நிலை. ஹிருதயத்தில் நிரந்தரம் அந்த வஸ்து பிரகாசிச்சுருக்கு, அந்த பிரகாசிக்கிற அந்த பொருளை ஏதாவது சாதனையினால் அடைய வேண்டியதில்லைங்கிற நிலை. அங்கே அறிவும் போயிடுத்து அறியாமையும் போயிடுது. பகவான் வாழ்க்கையில் பார்த்தேன்னாக்கா இது ரெண்டும் விழுந்து போச்சுங்கிறது பகவான் லைஃப் பூரா பார்த்தா நமக்கு தெரியும். அறிவுங்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து அறியாமைங்கிறது சம்சாரம்னு வச்சுங்கோ. அறிவுங்கிறதுக்கு நம்ம சாதனை வேதாந்த விசாரம் எல்லாம் அதுக்குள்ளே இன்க்ளூடட். இன்னொரு விதத்தில் அர்த்தம் சொல்லு, இது ரெண்டும் பார்த்தேன்னா பகவான்கிட்ட விழுந்து போயிடுத்து, சம்சாரமும் போயிடுத்து, சாதனையோ அனுஷ்டானங்களோ கர்மங்களோ எதுவும் பகவான்கிட்ட இல்லை. அறிவும் அறியாமையும் அருமே ரெண்டும் எடுத்து, தனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இல்லை, தான் கண்ணாடி மாதிரி தன் முன்னால் வரவா யாரோ அவளுக்கு தகுந்தபடி தான் அவளாவே மாறிவிடும். அப்போத்தான் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி எல்லாமும் தானாக முடியும். ஏதாவது தனக்குன்னு ஏதாவது இருக்கிறவரை ஏகதேசிய சத்தா இருக்கும், லோக்கலைஸ்டு பர்சனாலிட்டி இருக்கும். தான் ஒரு கர்மா பண்ணுறவரை, உபாசனை பண்ணுறவரை, தான் ஏதாவது ஒரு அறிவை நாடுறவரை, ஒரு ஜிஜ்ஞாசை தன்னில் இருக்கிறவரை ஏகதேசிய சத்தா இருந்துட்டே இருக்கும், போகவே போகாது. நம்ம அதை லௌகிக நியாயீகரணத்தினாலேயோ வைதிக நியாயீகரணத்தினாலேயோ சாதனா நியாயீகரணத்தினாலேயோ அந்த ஏகதேசிய சத்தாவை விடாமல் வச்சுட்டே இருப்போம். அதை விடுறதுக்கு பேர் தான் நியாசம், சந்நியாசம். அதை விடுறது தான் சன்னியாசம். அதுதான் பகவான் கிட்ட பால் பிரண்டன் கேட்டார், ஷுட் ஐ நாட் கிவ் அப் ஆல் மை பொசஷன்ஸ் அப்படின்னு கேட்டார். பகவான் சொன்னார், த பொசஸர் டூ அப்படின்னு. பொசஷன்ஸ் எல்லாம் விட்டால் போகாது, யூ ஹாவ் டு கிவ் அப் த பொசஸர். யார் இதெல்லாம் விடுறானோ அவனை யார் விடுவா, எங்கே போய் விடுறது? அவனை விடுறது தான் அறிவும் அறியாமையும். பகவத்பாதால் கீதா பாஷ்யத்திலேயே ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், தியஜ சத்தியம் அசத்தியம் சே தியஜ தர்மம் அதர்மம் சே உபே சத்யானிருதே தியஜ உபே சத்யானிருதே தியக்துவா ஏன தியஜசி தத்யஜ அப்படிங்கிற. தியஜ தர்மம் அதர்மம் சே, அதர்மத்தை விடு முதல்ல தர்மத்தினால, அப்புறம் நான் தர்மிஷ்டங்கிற அந்த பாவனையும் விடு, அசத்தியத்தை விடு சத்தியத்தினால, அப்புறம் இது ரெண்டும் நான் பண்ணுறேங்கிற பாவனையும் விடு, எதுனால இதையெல்லாம் விடுறையோ அதையும் விடுங்கணும். அறிவையே அறியாமையே அறிவினால நீக்கு, லாஸ்ட்ல அறிவும் விட்டு நிச்சலமாக மௌனமாக தன்னிறப்புல தன்னிருப்புல தம் சுவானுபவத்துல சும்மா இரு. தூஷ்ணீம் பவேது நிஜ சுகானுபவோ நிரீகா அப்படின்னு பாகவதத்தில், தூஷ்ணீம் பவேது நிஜ சுகானுபவோ நிரீகா. எல்லா சாதனையும் பண்ணி சாதகன் சாதனை எல்லாம் போச்சு, பின் என்ன இருக்கு? அறிவுக்கும் அறியாமைக்கும் அப்பால்பட்டதான போதம் உணர்வு, அந்த உணர்வே உண்மையான அறிவு அப்படின்னு சொல்ல. அறவே அறிவு அறியாமையும் அற்றதறிவாமே, அறியுமது உண்மை அறிவாகாது, அறிதற்கு அறிவித்தற்கன்னியமின்றாய் அவிர்வதால் தான் அறிவாகும் பாழன்று அறிவாய். அறிவு அறியாமையும் அற்றது அறிவாமே, அறிவு அறியாமையும் அற்றது அறிவாமே, அறியும் அது உண்மை அறிவு ஆகாது. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் உண்மையான அறிவு ஆகாது. வெளியில் ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கிற மாதிரி பிரம்மத்தையோ ஆத்மாவையோ ஒரு ஆப்ஜெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நிற்க முடியாது. ஏன்னா எனி ஆப்ஜெக்ட் திருஷ்ய பதார்த்தம், கொஞ்ச நேரத்துக்கு நிற்கும் போயிடும். பகவான் மலையில் இருக்க விருபாட்ச குகையில் வாரணாச சுப்பலக்ஷ்மி அம்மா நல்ல உத்தம சாதகை விதவை, நிறைய தபஸ் பண்ணியிருக்கா, நிறைய தீர்த்த க்ஷேத்திரங்கள் யாத்திரை பண்ணியிருக்கா, நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு, ஞான விசாரம் பண்ணியிருக்கா, பல இடங்களில் போய் சுற்றி 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 வரா. அப்போ தான் இந்த மாதிரி மலை மேலே பிராமண சுவாமிகள் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாழுங்கோ அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டு அந்த அம்மா வந்து விருபாட்ச குகைக்கு வருது. வர பகவான் வந்து அப்படியே நிர்விசேஷமாக, அந்த காலத்தில் பகவானை பார்த்தவெல்லாம் அந்த பிரம்ம வர்சஸ் ஞானம் ரெண்டு உண்டு. இந்த உத்தம சாதகர்கள் நான் புரிஞ்சுக்கணும், அதானது வைராக்கியத்தினால தபஸ்னால பிரம்மச்சரியத்தினால சரீரத்தில் ஒரு லைட் ஒரு ஒரு பிரகாசம் எல்லாம் வரும், அது திருஷ்ட பலமாக்கும். அது இதுக்கு வந்து தபஸோட உபாசனையோட திருஷ்ட பலம் பிரம்ம வர்சஸ், அதிருஷ்ட பலம் ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த பிரம்ம வர்சஸ் ஞானத்தோட ஆஃப்டர் எஃபெக்ட் இல்லை, இது பிரம்மச்சரியத்தினாலையும் உபாசனையினாலையும் வைராக்கியத்தினாலையும் வரக்கூடிய ஒரு ஒரு லைட்டு. ஆனால் பொதுவாக லோகத்தில் இருக்கிறவாள் அதை தான் பார்ப்பா. அதை பார்த்துதானா அவ முதல்ல விழறது அந்த வெளியில் இருக்கிற அந்த ஒரு ஜோதி இருக்கோ இல்லையோ, சரீரத்தில் சத்துவ உத்ரேகத்தினால் வரக்கூடிய ஒரு ஒரு பிரகாசம், அது அது ஒரு லட்சணம் தான். என்னக்கா சத்துவம் இல்லாதக்கு ஞானம் வராதே, அதனால சத்துவ குணத்தில் இருக்கிறதையே சரீரத்துக்கு ஒரு ஒரு பிரகாசமும் சர்வ இந்திரியங்கள்லேயும் ஒரு ஜுவலிப்பும் வரும். அந்த ஜுவலிப்பு ஞானத்தோட லட்சணம் நிறைய பேர் நினச்சிப்பா. அதனால பகவானை விருபாட்ச குகையில் பார்த்தவள அப்படியே சுக்கி போயிருக்கான். அதுக்கப்புறம் பின்னால் வந்து யோ சாமி கெட்டு போயிட்டேலேன்னு நிறைய பகம், ஏன்னா பகவானுக்கு உடம்பு முடியாமல் எடுத்து, ஏன்னா அந்த சரீரத்தோட ஜோதி அது இதெல்லாம் எப்போ நிற்காது. அதுக்கப்புறமும் பகவான் ஜெக அப்படி தான் இருந்திருக்கு. இருந்தாலும் அங்கே பார்த்தவா விருபாட்ச குகையில் பார்த்தவா டி கே சுந்தரேஸ்வரர்லாம் சொல்கிறார், 4 மணி நேரம் 5 மணி நேரம் பார்த்துட்டே இருக்கலாம், அப்படியே உட்காந்துருக்கும் நல்ல யௌவனம் அந்த டைமில் பகவானுக்கு அப்படி ஜுவலிச்சுட்டு இருக்கும். அப்படி வந்து அந்த டைமில் வந்து பகவானை பார்க்குறா. சில பேருக்கு அது இருக்கும் ஞானம் இருக்கணுங்கிறது கிடையாது. இந்த இன்சிடென்ட்லி ஒரு இது சொல்கிறேன், பகவானோட சித்தப்பா நெல்லைய பையர் அவருக்கு நிறைய வேதாந்தம் சாஸ்திரமெல்லாம் கொஞ்சம் படித்து தெரிஞ்சுட்டுருக்கார். அவர் வந்து மலையில் வந்து விருபாட்ச குகையில் வந்து பகவானை பார்க்குறார். ஆனால் அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பகவானை அவர் வந்து பார்க்குறத பகவானுக்கு நிறைய தலையில் முடியெல்லாம் வளர்ந்து நகமெல்லாம் வளர்ந்து உடம்புலையெல்லாம் அழுக்கு அப்படியே ஒட்டிண்டு அப்படி உட்காந்துருக்கு, குளிக்கிறது கிடையாது ஒன்றும் கிடையாது. அவரே பார்த்து பயந்து போயிட்டார். அவள் ஃபேமிலியில் அவள் அண்ணா பிள்ளை அப்படியே ஒரு பித்து பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லாமல் அப்படி உட்காந்துருக்கு. அந்த ஃபோட்டோவெல்லாம் நமக்கு இல்லை, அந்த ஸ்டேட்டில் உள்ள ஃபோட்டோவெல்லாம் யாரும் எடுக்கலை. நிறைய தலை முடியும், கையில் நகமும், அது நம்ம தமிழ்நாடுலேயோ நிறைய ஜோக்கு நடந்திருக்கப்போ பகவான் பேசாமல் இருக்கோ இல்லையோ, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த சாமிக்கு 300 வயசாச்சு அப்படின்னு, நகமெல்லாம் பாருங்கோ எவ்வளவு நீளம் இருக்குது அப்படின்னுட்டு. அது வேற சேர்த்திப்பா 300 வயசு போகாது, யாருக்கும் கணக்கே தெரியாது எல்லாம் சொல்லிப்பாளாம். பகவானே பின்னால் சொல்லும், நிறைய இதெல்லாம் நான் கேட்டு பகவான் இதெல்லாம் கேட்டுன்னு இருந்திருக்கு, ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருந்திருக்கே தவிர எல்லாம் கேட்டுன்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நெல்லையப்பையர் வந்து விருபக்ஷ குகையில் பகவானை பார்க்குறார். அப்போ பகவான் சித்தப்பான்னு அவரை பார்த்தா ஒன்றும் தனக்கு தெரியாமல் ரெஜிஸ்டரே பண்ணிக்காத மாதிரி உட்காந்துருந்துடும், ஆனால் அவர் வந்திருக்காருன்னு பகவான் தெரியும். அந்த இன்டெலிஜென்ஸுக்கு ஒன்றும் பாதிக்கவே இல்லை, ஆனால் தான் ரியாக்டே பண்ணாமல் உட்காந்துருக்கும். இவர் பார்த்தாரு ஒன்றும் பேசவும் முடியலை, ஒன்றும் முடியலை. அவருக்கு ஒரு தாபம் என்னன்னா, இப்படி ஒரு ஜடம் மாதிரி ஒரு அவதூதன் மாதிரி இருந்து ஆத்ம ஜானம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, ஆத்ம வித்தியை ஏதாவது தெரியுமோ தெரியாதோ, ஏதோ வைராக்கியத்தில் ஓடி வந்துட்டான், கோமணத்தை கட்டின்னு உட்காந்துருக்கான், எத்தனையோ சாமியார் மாதிரி இருக்கா, சரியா வேதாந்த சிரவணம் இல்லாமல் ஞானம் இல்லாமல் ஒரு ஜீவனுக்கு ஸ்வரூப ஜானம் இல்லாமல் முக்தி வராது. என்னதான் அவதூதனாக இருக்கட்டும், வைராக்கியத்தோடு இருக்கட்டும், விரக்தனாக இருக்கட்டும், ஞானம் இல்லாமல் கரையேற முடியாது அப்படின்னு அவருக்கு ஒரு கவலை. அதுவரை மலையில் பக்கத்தில் ஏதோ ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டார்வர், அந்த பிராமண சுவாமி ஒரு பையன் இருக்கானே அந்த பையனுக்கு எப்படி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கார். பின்ன கேட்கணுமா அப்படி சொன்னால், ஒன்றும் தெரியாது, ஒரு சுக்கும் தெரியாது, சும்மா ஏதோ கோமணத்தை கட்டின்னு உட்காந்துருக்கு, எதுவும் தெரியாதுன்னு அந்த சாமியார் வேற சொல்லிவிட்டார். இவருக்கு ஒரே தாபமாக போயிடுத்து, ஏதோ ஒன்றும் தெரியாமல் கோமணத்தை கட்டின்னு உட்காந்துருக்காரே அப்படின்னு இவர் தாபத்தோடு வரார். விருபாக்ஷ குகையில் ஒருக்கா கூட பார்த்துட்டு போனோம்னு வரார். இவர் பகவான் முன்னால் வரத்துக்கு முன்னாடி பகவான் குரல் கேட்கறது ரேராக பேசின்னு இருந்திருக்கு. பகவான் யாரோ முன்னால் போய் உட்காந்துருக்கா. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் வந்து ஸ்தோத்திரம் நம்ம சொல்கிறோமே தவிர பகவத்பாதாவோட பிரகரண கிரந்தங்களை விட, பிரம்மசூத்திர பாஷ்யத்தை விட, உபனிஷத்தில் இருக்கிற எல்லா பாஷ்யத்தையும் விட ப்ரொஃபவுண்டான ஒரு கிரந்தமாகும் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். இதெல்லாம் படித்தப்புறந்தான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் புரியும், இல்லாட்டா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் புரியாது, ஏன்னா அவ்வளவு ஆழமாக சூக்ஷ்மமாக இருக்கிற விஷயம். அதில் நெல்லையப்பையர் வந்து நிற்கிறார், யாரோ ஒரு சாதுக்கு பகவான் நானாசித்ர கடோதரஸ்தித மகாதீப பிரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்யது சக்ஷுராதிகரண துவாரா பகிஸ்பந்ததே ஜானாமீதி தமேவ பாந்தம் அனுபாத்தியேதத் சமஸ்தம் ஜகத் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமைதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையேங்கிற ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை அப்படி கம்பீரமாக விரிச்சுன்னு இருக்கு. இவருக்கு அப்படி தாங்க முடியாத ஒரு ஆனந்தம், ஒன்றும் தெரியாதுன்னு சுவாமி சொன்னார், கவலைப்பட்டுன்னு வந்திருக்கார். அந்த மாதிரி ஒரு இன்சைட், அந்த மாதிரி ஒரு ஆழம் எங்கேயுமே பார்க்கல. ரொம்ப சந்தோஷத்தில் முன்னால் போய் உட்காந்துக்கிறோன்னு போனார். அவரை பார்த்த உடனே மௌனமாக எடுத்து, அவரை பார்த்த உடனே மௌனமாக எடுத்து பேசலை, பேச்சு நிறுத்தி கொடுத்து. அங்கே இருக்கிறத தான் வாரணாசி சுப்பலட்சுமி அம்மா வந்து பகவானை பார்க்கறது, பார்த்து 2-3 நாள் வந்து பார்த்துட்டு போயிருக்கு. மெதுவாக அந்த பகவான்கிட்ட ஒரு ஆகர்ஷணை வந்தது, பகவான் சந்நிதியில் வந்து உட்காந்துட்டு இருப்பான். ஒரு நாளைக்கு இவாளுக்கு யோகத்தில் ஒரு சந்தேகம், அவள் கேட்குறா உள்ள ஒரு ஜோதி தெரியறது, அந்த ஜோதி ஆத்ம ஜோதி தானா இல்லை, இது ஒன்றும் இல்லாமல் நிர்குணமாக நிராகாரமாக இருக்கிறது தான் ஆத்மாவா, ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்குறான் பகவான்கிட்ட. அது கேட்கறதுக்கு பதிலாக ஜோதி தான் ஆத்மஸ்வரூபமா இல்லை, ஜோதியும் இல்லாமல் நிர்குணமாக நிராகாரமாக இருக்கிறது தான் ஆத்மஸ்வரூபமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பகவான் கொடுத்த பதில், இதுவும் அதுவும் எதுவும் இல்லாமல், எதுவாகவும் இல்லாமல், தானாய் இருக்கிறது தான் ஆத்மஸ்வரூபம். இது என்றோ அது என்றோ பாவனை பண்ணிக்காம, எந்த பாவனையும் வராம, கேவலமான சின்மாத்திரமான உணர்வே ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு மகாவாக்கியோபதேசம் குரு பண்றதுன்னா, சம்பிரதாயத்துல வந்து ஒரு சிஷ்யனை உட்கார வச்சு, அப்புறம் தத்து அப்படின்னா பிரம்மம், துவம்னா ஜீவன், அசினா அதுக்கு கனெக்ஷிங் கனெக்டிங் மீனிங் எல்லாம் சொல்லி, இதுவரையா யாருக்கும் ஆத்ம ஞானம் வந்ததா தெரியல. பரோக்ஷ போதனம்தான், அனுபவம் அபரோக்ஷம். எப்போ உபதேசிப்போம் குருவும் சொல்ல முடியாது, எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்ல முடியாது. ஜீவபிரம்ம ஐக்கிய போதனம் உண்டாகணும், அவ்வளோதான். நடேசமத்தில் யார் போய் கேட்குறதையும் பகவான் உபதேசிக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொஃபவுண்டஸ்ட் கிளியர் டீச்சிங். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சுவாமி நடனானந்தர் பகவான்கிட்ட போய் ரொம்ப ஆர்வத்தோட, பகவானே எனக்கு கிருபை பண்ணணும் பகவானே அப்படின்னு கேட்குறார். உங்கள் கிருபை இல்லாமல் எப்படி ஞானம் வரும், எனக்கு கிருபை பண்ணுங்கோ அப்படின்னு கேட்குறத பகவான் அவரை பார்த்து கேட்கறது, இந்த கிருபை வேணும் அப்படின்னு கேட்கறது சரீரமா இல்லை உள்ளே இருக்கிற உணர்வா? சரீரம் கேட்காதே, ஏன்னா ஜடம். உணர்வு கேட்காது, ஏன்னா அதுக்கு உணர்வுக்கு கிருபை தேவையில்லை, அது நித்தியமுக்தமான வஸ்து. இதுக்கு ரெண்டுக்கும் நடுப்பில் ஏதோ ஒன்று தன்னை தேகம் அப்படின்னு பாவனை பண்ணிட்டு தான் எனக்கு கிருபை வேணும், ஞானம் வேணும், முக்தி வேணும் எல்லாம் கேட்கறது. அது ஏது அப்படின்னு நாடினால் அது ஹிருதயத்தில் அடங்கிறத கிருபை இருக்குன்னு தெரியும். இருக்கிறது கிருபை தான். தேவராஜ முதலியார்கிட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட், பகவானே அருள் வேணமே பகவானே, அருள் தான் இருக்கோய், நீர் குறுக்கே வராமல் இருந்தால் வரும். இருக்கிறது அருள் தான், குறுக்கே வராமல் இருந்தால் வரும். குறுக்கே வர்றது என்ன? இந்த சிச்சட கிரந்தி அபிமானம், அந்த உணர்வை போதனம் பண்ணுறதுக்கு தான் குரு. அறிவு அறியாமையும் அற்றது அறிவாமே. அறிவு ஆத்ம ஞானம் அப்படின்னு நாம் சொல்கிறோமே, அது வந்து ஒரு பெக்யூலியர் நாலேஜ் அல்ல. ஒரு பிரத்யேகமான ஒரு அனுபவம் அல்ல, கேவலமான உணர்வு. எதையாவது அறியக்கூடிய அறிவு அறிவு ஆகாது அப்படின்னு. அறியும் அது உண்மை அறிவு ஆகாது. அந்நிய பொருள்களை சுட்டறியும் அறிவாகிய அது மெய் அறிவாகிய ஸ்வரூப நிலை ஆகாது. மனம் வேலை பண்ண வர உண்மை அறிவாகாது. மனசு உபயோகப்படுத்தி தானே எல்லாம் கற்றுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஒரு சாஸ்திரிகள் வந்து பகவான்கிட்ட வந்து தினமும் கேள்வி கேட்பார். பகவான் மௌனமாக இருந்துடுத்து, அப்போ அவர் என்ன பண்ணார், அவர் பார்த்தார என்ன பண்ணுறது, தினமும் உட்காந்து வேதம் சொல்லுவார், மந்திரங்கள் சொல்லுவார், ஏதோ சொல்லுவார். பகவானோட அந்த சமை பார்க்கணும். இங்கே இருக்கிறவாள்லாம் ஒரே மௌனமாக உட்காந்துருக்கா, இவர் ஐதர் இவர் பேசுவர் இல்லாட்டா மந்திரம் சொல்லுவார் பெருஷா. பகவானோட அந்த மௌனத்தை நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு. இந்த பகவான் அதுக்கும் பேசாமல் இருக்கும். ஏன்னாக்கா இந்த சாதகர்கள் டிஸ்டர்பன்ஸையும் தாங்கிக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஆசிரமத்திலேயே நம்ம பார்த்தோம்னா சைலன்ஸு ரொம்ப சுகமாக இருக்குது. அந்த சைலன்ஸுக்கு நடுவில் கத்த 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 கத்தான்னு யாராவது வந்துடுவா, நிறைய சத்தம் போட்டால் நமக்கு ஐயோ இப்படியோ இருக்கே அப்படின்னு தோணும். அதை ஏதாவது பரிகாரம் பண்ண போனோம்னா அந்த பரிகாரமே பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் நாளைக்கு. இது எப்படி இல்லாமல் பண்ணுறது? பகவான் டைம்லேயும் இதே இருந்திருக்கு. அதுவும் பகவானுக்கு அட்டண்டண்டாக இருந்தவா செலவாளே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பலாம். யாராவது மௌனமாக நிச்சலமாக இருக்கா தியானம் பண்ணிட்டு இருக்கானா அட்டண்டண்டாக இருக்கிறவ என்ன பண்ண ரேடியோ போடுவார். அப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம், அதையும் பகவான் பார்த்துட்டே இருக்கும். அதுக்கு யாராவது பகவான்கிட்ட கம்ப்ளைண்ட் சொன்னால் பகவான் வந்து கம்ப்ளைண்ட்டுக்கும் ரியாக்டே பண்ணாது. என்ன, நீ வந்து இந்த சைலன்ஸுக்கு அடிக்டட் ஆகாது, எக்ஸ்டர்னல் சைலன்ஸுக்கும் அடிக்டட் ஆகாதுன்னு ஒரு சித்தாந்தம் போல் இருக்கு. அதனால இந்த சாஸ்திரிகள் பேசிகிட்டே இருக்கு. ஆனால் பகவான் ப்ரிஃபர்ஸ் தட் சைலன்ஸ். அதை வந்து பகவான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது. அதுக்கு இவர் வந்து கேள்வி கேட்டுட்டே இருந்தார், அப்போ பகவான் பேசாமல் இருந்தது. அப்புறம் மந்திரம் சொல்ல ஆரம்பித்தார், அப்பவும் பகவான் பேசாமல் இருந்தது. நிறைய பேருக்கு இவர் வர்றாருனாலே ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, நாலு நாள் ஆச்சு, நாலாவது நாளைக்கு சத்தமே காணும். பார்த்தா அந்த சாஸ்திரிகள் வந்து ஓரமாக சுமரில் சாஞ்சுட்டு கண்ணை முடிந்து அப்படி உட்காந்துருக்கார், சத்தமே இல்லை. பகவான் வந்து ஒன்றும் இவர்கிட்ட பண்ணாதே சொல்லலை. இவர் பேசிகிட்டே இருந்தப்பவும் பதில் சொல்லித்து, பதில் சொல்லலை, ரெண்டும் பண்ணித்து. இவர் மந்திரமெல்லாம் சொல்கிறதையும் பேசாமல் கேட்டு மௌனமாக இருந்தது. லாஸ்டில் எல்லாம் தீர்த்துட்டு சுமத்தில் சாஞ்சுட்டு அப்படியே தியானத்தில் உட்காந்துட்டுருக்கார். அப்போ மாத்திரம் பகவானோட அந்த ஹியூமர் சென்ஸ் போகலை. கனவாடிகள் நம்மளை போல ஆயிட்டார் அப்படின்ட்டு அப்படி கதை முடிச்சுட்டு, கனபாடிகளும் நம்மளை போல ஆயிட்டார் அப்படின்னு. அந்த மௌனத்துக்கு வந்துவிட்டார். அந்த மௌனத்தை பகவான் ப்ரிஃபர்ஸ். அப்போ வெளி விஷயங்களை அறியும் அறிவு அறிவு ஆகாது. அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியமின்றாய் அவிர்வதால், வெளியில் ஒரு பொருளை தான் ஒன்றை அறிவதற்கோ தன்னை அறிவிப்பதற்கோ தனக்கு அந்நியமாக வேறொரு பொருள் இல்லாமல் தானே பிரகாசிப்பதால். அதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வித்தை இந்த பிரம்ம வித்தை. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்னால் அது வெளியில் நிற்கிறது, ஒரு டீச்சருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இதுவோ ஆத்மா, அது நித்தியம் நம்ம ஸ்வானுபவத்தில் ஸ்வயம் பிரகாசிச்சுன்னு இருக்கு. அது வந்து வெளியிலேருந்து யாராவது சொல்லித்தந்து தெரிய வேண்டியது அல்ல, ஸ்வயம் நமக்கு அனுபவம் இருக்கு. பகவான் சில இடத்துல அதுதான் சில பேர் கேள்வி கேட்கறது, ஓய் வஸ்து உமக்குள்ளே இருக்கு, நான் எப்படி காட்டித்தரது அப்படின்னு கேட்கறது. உனக்கே அனுபவத்தில் இருக்கே, அகம் அகம் அகம். தான் அறிவு ஆகும், தானாகி ஆன்மாவே உண்மை அறிவாகும். பாழ் அன்று அறி, சூன்யம் அல்ல. நமக்கு சரீரம் மனசு அபிமானம் இல்லாட்டா சூன்யம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம், சூன்யம் அல்ல அது, ஸ்வயம் பூர்ணமாகும். பூன்றமாம் அக்தே பொருள் அப்படின்னு முன்னாலே சொல்லிது, நிறைஞ்சது பூர்ண வஸ்து. எஸ் சர்வஜ்ஞா சர்வவித் எஸ்ய ஞானமயம் தபஹ திவ்யே பிரம்மபுரே ஹியேஷ வியோம்னி ஆத்மா பிரதிஷ்டிதா மனோமய பிராணசரீர நேதா பிரதிஷ்டிதோ அன்னே ஹிருதயம் சந்நிதாய தத் விஜ்ஞானேன பரிபஷ்யந்தி தீராஹ ஆனந்த ரூபம் அமிர்தம் யத் விபாதி. உபனிஷத் ரிஷிகள் அவ பார்த்த பொருளை அப்படி ஆனந்தத்தில் கூவி சொல்கிறான். அந்த இருக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்கே, அது வந்து ஒரு ஜடமான வஸ்து இல்லைப்பா. யூஸ்வலி இந்த ஆத்மாவை உணர்த்துறதுக்கு மாடர்ன் வேதாந்தத்தில் எலக்ட்ரிசிட்டி பல்ப் எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணுவான். நம்ம சுவாமிஜி சாந்தானந்த சுவாமிஜி எப்போவுமே எலக்ட்ரிசிட்டி பல்ப் யூஸ் பண்ணுவார். அப்போ ஒரு நாளைக்கு நான் ஜோக்காக சுவாமிஜிகிட்ட சொன்னேன், இந்த எடிசன் மாத்திரம் பல்பே கண்டுபிடிக்கலைன்னாக்கா நீங்கள் எப்படி வேதாந்தம் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டேன். சாமிஜி அது இப்போ கூட நான் மறந்து போயிட்டேன். லாஸ்ட்டில் கூட கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மா இப்போ இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாட கூட நான் உட்காந்துருக்கிறது யார்கிட்டயோ பேசின்னு இருக்கிறத அதை ஞாபகம் வச்சுட்டு சொன்னார் வெங்கட்ராமனுக்கு. இப்போ எங்கிட்ட காப்பான் எடிசன் கண்டுபிடிக்கலைன்னு. இன்னும் யூஸ்வலி நம்ம அந்த எக்ஸாம்பிள் கொடுக்கறது உண்டு எலக்ட்ரிசிட்டி மாதிரி. அந்த எக்ஸாம்பிள் நல்லதாக இருக்கும், கேள்வி கேட்குறவாளுக்கு எக்ஸாம்பிள் நல்ல எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கும். ஆனால் எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஆத்மா அப்படின்னு நினச்சிட்டு அது ஏன்னா ஒரு ஜடமான ஒரு எனர்ஜியோன்னு தோணிவிடும். அதில் பேசிக்கலி அந்த திருஷ்டாந்தம் வந்து தார்ஷ்டாந்திகத்தில் ஒரு பெரிய தோஷத்தை கொண்டு வந்துவிடும். அதுக்கு தான் இந்த ஸ்ருதி வாக்கியத்தை பார்த்தோம்னால் உள்ள அந்த உணர்வு ரூபமாக இருக்கே அது சாதாரண வஸ்து இல்லைப்பா. எஸ் சர்வஜா எஸ் சர்வவித் எஸ்ய ஞானமயம் தபஹாம். அதனால தான் நம்ம பூர்வீகர்கள்லாம் என்ன சொன்னால் நீ ஸ்வதந்திர பிரம்ம விசாரமே பண்ணாதே, லௌகிகமான உதாரணங்களே எடுத்துக்காதே, வேதமாக தான் எந்த உதாரணங்களை கொடுக்குறாளோ எந்த வழியை காட்டுறாளோ அந்த வழியாக நட அப்படின்னு. எஸ் சர்வஜா அந்த உள்ளே இருக்கிற உணர்வு இருக்கே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடியவன். சர்வவித் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுனாக்கா ஸ்பெஷலாக நம்ம பாடி மைண்டோட ஸ்பெஷல் இது தெரியுமானா ஓரோனும் பர்டிகுலரும் தெரியும், அவனுக்கு ஜென்ரலும் தெரியும். சர்வவித் அப்படின்னா ஓம்னி பொட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோமே, நம்ம எல்லாரும் ஓம்னி பொட்டன்ட் ஆக்கும், நம்ம எல்லாரும் சர்வஜர்களாக்கும், நம்ம எல்லாரும் சர்வவித்துக்களாக்கும், நம்ம எல்லாரும் பூர்ண ஞானஸ்வரூபிகளாக்கும். சரீரமாகவோ மனசாகவோ இந்த அபிமானமாகவோ அல்ல, அந்த உள்ளே இருக்கிற ஆளுக்கு எல்லாம் தெரியும், எல்லாரோடும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஆளுக்கு தெரியும். அவனுக்கு தெரியுங்கிறதுனால தான் தைரியமாக நான் வேதாந்தம் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் மனசுக்கு தெரியுங்கிறதுனால இல்லை, உங்கள் புத்திக்கு புரியுங்கிறதுனால இல்லை, உங்கள் அபிமானத்துக்கு புரியுங்கிறதுனால இல்லை. பகவான் அதனால தான் குரங்குக்கு கூட ஆத்மவித்தியை உபதேசம் பண்ணித்து, குரங்குக்கு போய் ஆத்மவித்தியை உபதேசம் பண்ணுறதுன்னா பகவான் வந்து அந்த குரங்கோட உடம்பு மனசு புத்தியை பார்க்கல. எஸ் சர்வஜா எஸ் சர்வவித் எஸ்ய ஞானமயம் தவஹா, அது தெரிய மாட்டேங்கிறதே. மனோமய பிராண சரீர நேதா அப்படின்னு சொல்கிறது, அந்த உள்ளே இருக்கிறவன் என்ன பண்ணியிருக்கான், மனசுங்கிற ஒரு பனியனை போட்டுண்டு, அதுக்கு மேலே பிராணங்கிற ஒரு ஷர்ட்டை போட்டுண்டு, அதுக்கு மேலே உடம்புங்கிற ஒரு கோட்டை போட்டு மறைச்சுன்னு இருக்கானோ தன்னுடைய சர்வஜத்துவத்தை சர்வசக்தித்வத்தை சர்வாந்தர்யாமித்வத்தை ஆனந்த ஸ்வரூபத்தை மறைச்சின் இருக்கான். மனோமய பிராண சரீர நேதா பிரதிஷ்டிதா அன்னே ஹிருதயம் சந்நிதாய, அந்த ஹிருதயஸ்தானத்தில் இருந்துட்டு இந்த மேட்டருக்குள்ள ஒளிஞ்சின்னு இருக்கான். தத் விஜானேன அதை குருமுகமாக கேட்டு தெரிஞ்சு விசாரம் பண்ணி அனுபவிக்க ஆனந்த ரூபம் அமிர்தம் யத் விபாதி. அந்த பதமே நம்மளுக்கு சமாதி சுகத்தை கொடுக்கும். ஆனந்த ரூபம் அமிர்தம் யத் விபாதி, உள்ள அந்த உணர்வோட உண்மையான சுரூபம் சர்வஜ்ஞத்வம் சர்வமக்து சக்தித்வம் சர்வவேத சர்வவிஜானத்துவம் ஆனந்த ஸ்வரூபத்துவம் அப்படின்னு அதோட உண்மையான அஸ்தித்வத்தை இருப்பை உணர அது கேவல ஆனந்த ஸ்வரூபமாக மரணமில்லா தன்மையோட உணர்வே சாந்தியே ஸ்வரூபமாக அமைதியே ஸ்வரூபமாக அசங்கமா ஆகாசம் போல சர்வவியாபியாக ஹிருதயத்தில் அது பிரகாசமாகும். அது வந்து பாழ் அன்றி அறி, அது ஒரு பெரிய பலத்தை பகவான் கொடுக்கறது. நீ விசாரம் பண்ணி பண்ணி போய் எங்கேயோ அது ஒரு சூன்யமாகும்னு போய் விழுந்துடாதே. உடம்பு அல்ல மனம் அல்ல புத்தி அல்ல அகங்காரம் அல்ல தள்ளி விட்டு ஒன்றும் தெரியலை ஒரு சூன்யம் சூன்யம்தான் இருக்குதுன்னு போய் விழுந்துடாதே. பாழ் அன்று அறி, பின் அது என்ன பூர்ணம் ஆனந்தம் அமிர்தம் சாந்தி தத் சுத்தம் விமலம் விசோகம் அமிர்தம் சத்தியம் பரம் தீமஹி. பதத்துக்கு பதம் இது தெரிஞ்சுன்னு போனோம். ஆனந்தம் பகவானை பார்த்து அந்த சத்தியமங்கலம் வெங்கட்ரமண ஐயா பாடுறத என்ன ஜாகிரம் சொப்பன சுஷுப்தி பாதையதற்றவன் வாக்கிருந்து நிறைந்து நின்றதோர் வாக்கிய பொருளானவன். என்ன பதம் அந்த பத பத ரசம். வாக்கிருந்து நிறைந்து நின்றதோர் வாக்கிய பொருளானவன் அப்படிங்கிறார் பகவானை பார்த்து. அந்த ஆனந்தம் பகவான் எப்படி இருக்கார்னா, தத்துவமசி அப்படின்னு குரு உபதேசம் பண்ணினார்னா, அந்த வாக்கியார்த்தத்தை விசாரம் பண்ணின அந்த ஜிஜ்ஞாசுவோட உள்ளத்தில் அந்த வாக்கு இறந்து நிறைந்து நின்றதோர் வாக்கிய பொருள். வாக்கு போயிடுத்து, பின்ன என்ன இருக்கு? நிறைந்து நின்றதோர் வாக்கிய பொருளானவன். வாக்கு போச்சு, மனம் போச்சு, நிறைஞ்சு நிற்கிற பூர்ண ஆனந்த வடிவம், சாந்தியே வடிவம், ஆனந்தமே வடிவமா இருக்கிற கேவல சித் ஸ்வரூபமா ஹிருதயத்துல பிரகாசிக்கிறதே பாழன்று அறி. அதானது அந்த ஞானம் ஒருக்காவும் வந்து ஒரு சூன்யஸ்திதி அல்லப்பா. அதை தெரிஞ்சுட்டு நீ வந்து ஒரு சாதாரண ஆளாவோ போர் அடிச்சுன்னு இருக்கிற ஒருத்தனாவோ இருக்க முடியாது. ஆனந்த ஸ்வரூபம், ஏன்னா மனசுதான் சுகத்தை கொடுக்கறது துக்கத்தை கொடுக்கறது. ஆனந்தமயமாகிட்ட ஒருத்தர் கேட்டார், எனக்கு வந்து விஷய சுகங்கள் இருக்கிற ருச்சியெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு கேட்டார் அம்மா ஆனந்தமயி. அந்த அம்மா சொன்னா, நீ வந்து ஆத்ம தியானம் பண்ணு, நான் உடம்பல்ல ஆத்மான்னு தியானம் பண்ணு, எல்லாரும் ஆத்மஸ்வரூபமே தியானம் பண்ணு போயிடும் அப்படின்னு. அப்போ இவர் கேட்குறார் திருப்பியும் அம்மாட்ட, நான் விஷய சுகங்கள் எப்படி போகும் ருச்சி போகும் தான் கேட்டேன், நான் ஆத்ம ஞானத்தை பற்றி கேட்கல. அப்போ அந்த அம்மா சொல்கிறா, ஆத்ம ஞானத்தை அடையிறத தவிர இது விட்டு போகிறதுக்கு ஒரு வழி கிடையாதுப்பா, நீ ஆத்மான்னு உணர்ந்தாயானால் நீ விஷய சுகத்தை விட வேண்டா, உனக்கு அது போர் அடிச்சு போயிடுங்கிறான். அதுதான் வார்த்தை, உனக்கு அது விரசமாக போயிடும், நீயா ஒன்றும் விடண்டா, போர் அடிச்சு போன ஒரு விஷயத்தை எத்தனை நாளைக்கு நீ அனுபவிப்பேன், எது உனக்கு விரசமாக போயிடுத்தோ வாயில் போட்டுண்டாலே ஓகானம் வர்றதுன்னா வச்சுட்டு போமான. அந்த மாதிரி நீ ஆத்ம சுகத்தை கவனத்தை அங்கே திருப்பு, ஸ்வரூப சுகத்தை அறிஞ்சால் லோக விஷய சுகங்கள் உனக்கு போர் அடிச்சு போயிடும், விரசமாக போயிடும். அந்த மா அதுதான் பாழு அன்று அறி. பகவான் அந்த பாழுங்கிற வார்த்தையை ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் கவனிச்சுக்கணும். அந்த சுகம் பூர்ணத்துவம், ஆனந்த ஸ்வரூபத்துவம், நித்திய சுத்த புத்த முக்தஸ்வபாவம் பிரம்மா. நித்திய சுத்த புத்த முக்தஸ்வபாவம் பிரம்மா. அந்த நித்திய சுத்த புத்த முக்தஸ்வபாவமான உணர்வு நமக்கு ஸ்வாபாவிக ஸ்திதியாக இருக்குது. அதை உணர்ந்து அதுவே நாமாய் உளம், நம்ம ஸ்வரூபமாக அதுவே இருக்குது. அதுவே உணர்ந்து இருப்பது தான் அதை அறிதல் அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிறது. அங்கே விட்டு போயிடுது இல்லையா, அதான் அங்கே தான் இப்படி வந்தோம். தேவராஜ முதலியார் பகவான் கிட்ட கேட்டது அந்த உணர்வு எப்படி பகவானே அப்படின்னு கேட்டது. பகவான் சொல்லித்து அது ஆனந்த ஸ்வரூபம் எல்லாம்னு சொன்னால் புரிய மாட்டேங்கிறது. ஒரு நாளைக்கு பகவான் சோஃபா பக்கத்தில் இவர் உட்காந்துருக்கார், பகவான் ஏதோ படிச்சுட்டுருக்கு, ரைட் சைடில் எங்கேயோ பகவான் சோஃபா பக்கத்துலேயே உட்காந்துருக்கார். எப்போவோ இந்த சுத்த சத்துவம் வர்த்த நம்மளை தெரியாமல் நமக்குள்ளே நம்ம சித்தம் வந்து அந்த ஸ்வாத்ம தீர்த்தத்தில் போய் ஒன்று முங்கும். அது நித்திய ஞானம் இல்லை, நித்தியமான அனுபவம் இல்லை, எப்போவோ வரக்கூடிய ஒரு கிளிம்ஸ். ஆனால் அந்த கிளிம்ஸ் வந்து ஒரு ரூபா வந்து ஒரு கோடி ரூபாவோட ஒரு பாகம் தானே. அந்த ஒரு ரூபா ஆட் பண்ணிட்டு தான் ஒரு கோடி ரூபா ஆறுது. அந்த மாதிரி ஒரு க்ஷணத்தில் ஏற்படுற அந்த கிளிம்ஸ் வந்து பூர்ண சாட்சாத்காரத்தோட ஒரு அம்சம்தான். அது ஒரு க்ஷண நேரத்துக்கு அவருக்கு அந்த ஒரு ஆனந்த நிலை. பகவானுக்கு வந்து இந்த பேக் பெயின் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அப்போ, அதனால் பகவானால் இப்படியெல்லாம் திரும்பி பார்க்க முடியாது. புஸ்தகம் ஏதோ வச்சுட்டு பகவான் இப்படி உட்காந்துருக்கிறதே, பகவான் நன்னா அப்படி திரும்பி உடம்பு பூரா திருப்பி அவர் அப்படி பார்த்துதான். அவருக்கு கொஞ்ச நேரம் அந்த அப்படியே ஒரு ஒரு ஆனந்தம், ஒரு சாந்தி. அந்த நிலையில் இருக்கிறவர் இவ்வளவு க்வெஸ்சன் கேட்டார் பகவான்கிட்ட, பகவானே அப்படியா அது எப்படியா சுகம் எப்படி இருக்கு ஆத்மா சுகம் எப்படி இருக்கு எல்லாம் கேட்டவர் ஒன்றும் பேச முடியல. ஒரு வார்த்தை வரமாட்டேங்கிறது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பகவானே இதுதானா பகவானே அது அப்படின்னு பகவான் வந்து அதுதான் ஒய் இது அப்படின்னு ஏதத்வை தது அப்படின்னு முடிச்சுதான். ஏதத்வை தது சொன்னது நன்னாச்சு அப்படியே போயிருக்கு நான் அது ஏதத்வை தது. நாளைக்கு தொடர்ந்து பார்க்குறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி. நாளைக்கு காத்தால 10 மணிலேருந்து 11 வரை 10 to 11 இங்கிலீஷில் தெர் இஸ் எ செஷன் ஆன் பகவான்ஸ் டீச்சிங். அது இங்கிலீஷில் இருக்கும். கொஞ்சம் தமிழ் தெரியாத வாழ்லாம் கொஞ்சம் பேர் மணியனாட்ட போய் சொல்லி மணியனா இங்கிலீஷில் ஒரு செஷன் வச்சுக்கணும்னு சொன்னால் நாளைக்கு காத்தால 10 to 11 ஒரு செஷன்.